சாந்தி. எல்லாரும் விஷயம் இருக்கிறீங்களா? 5/4/2018 என்ற முறையின் தலைப்பு, இனிமையான குழந்தைகளே. உங்களுக்குள்ள அழியாத ஞான ரத்தினங்களை பரிமாறிக்கிட்டு ஒருத்தர் மற்றவரை பாலனை செய்யுங்கள். ஞான ரத்தினங்களை தானம் செஞ்சுக்கிட்டே இருங்க. நமக்கு வந்து பாபா ஒரு அதிர்த்த முறையில சொல்லிருக்காரு, தினம் தினம் நமக்கு தீபாவளி தான். சோ ஒரு ஃபங்க்ஷன்னா என்ன பண்ணுவோம், ஸ்வீட் கொடுப்போம். அந்த மாதிரி ஸ்வீட் என்ன, இது ஞான ரத்தினங்கள், இனிமையான சொற்களும் கூட. இந்த ஞான ரத்தினங்கள் பாபா சொன்ன இந்த முரளி பாயிண்ட்ஸ் ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிக்கிட்டே இருக்கணும். பாபா இன்னைக்கு இதை சொன்னாருல்ல, வா இதை சொன்னாருல்ல, அப்படி இதை சொல்ல சொல்ல என்ன ஆகும் அப்படின்னா, அந்த வீண் விஷயம் உள்ள வர்றதுக்கே வாய்ப்பு. நீங்க சொல்லாம விட்டீங்கன்னா, ஒரு வீண் விஷயம் உள்ள வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்க சொன்னீங்கன்னா ஏதோ அவங்கள நோஸ்கர் பண்ற மாதிரி இருக்கும். பாபா எப்படி சொன்னாரு, நீங்களே இப்படி பண்றீங்கன்ற மாதிரி இருக்கும். ஆனா அதுக்கு முன்னாடியே எத வந்தாலே ஞான ரத்தினங்கள் தான் சொல்லுவீங்க அப்படின்னா, ஒருவேளை அவங்க ஏதாவது மீன் விஷயத்தை எடுத்துட்டு வரணும்னு நினைச்சிட்டு இருந்தா கூட, அது எப்படியாவது அது சம்பந்தப்பட்ட ஞான ரத்தினமா கூட நீங்க சொல்லியிருக்கலாம் முன்னாடி. உடனே அவங்க அப்படியே ஆஃப் ஆயிடுவாங்க, அமைதி ஆயிடுவாங்க. அந்த மாதிரி ஞான ரத்தினங்களை கொடுத்துக்கிட்டே இருங்க. இதுதான் ஒருத்தரை ஒருத்தரை வளர்க்கறது இல்லையா. பிராமண பரிவாரத்தை வளர்க்கறது, ஊக்க உற்சாகப்படுத்துறது, ஞான ரத்தினங்களை சொல்றது, பாபா நினைவு இருக்குதா இருக்குதான்னு ஞாபகப்படுத்துறது. இப்படி ஞான ரத்தினங்களை தானம் செஞ்சுக்கிட்டே இருங்க. அதுக்குதான் பிராமண ஜென்மம் எடுத்திருக்கிறோம். கேள்வி, எப்பவுமே நீங்க அளவு கடந்த குஷியில இருக்கணும்னா நீங்க பண்ண வேண்டிய முயற்சி என்ன தெரியுமா, இந்த ஞானத்தை சிந்தனை செஞ்சுட்டே இருங்க. இந்த ஞானத்தை மட்டும் சிந்தனை செஞ்சுக்கிட்டே இருங்க. வேற எந்த சிந்தனை செஞ்சாலும் என்ன ஆயிடும், துக்கம் தான் வரும். ஏன்னா இது துக்கம் நிறைஞ்ச உலகம். ஒரு சந்தோஷமான விஷயம் மாதிரி எடுத்துட்டு போவீங்க, கட்டில அது ஹார்ட் அட்டாக்ல வச்சுட்டு போய் முடிஞ்சிடும், அப்படியே அழைச்சிட்டு போயிடும். அதுதான் மாயாவுடைய வழி. அதனால சேஃப்டி என்னது, ஞானத்தை சிந்தனை செஞ்சுட்டுருங்க. சோ கடந்த அரை மணி நேரத்துல ஞானத்தை பத்தி சிந்திச்சேன்னா, அதை தவிர மத்ததை சிந்திச்சேன், மத்த எல்லாமே குப்பை தான், நரகத்துக்கு அழைச்சிட்டு போற வழிதான். அதனால உங்களோட நீங்க பேசிக்க கத்துக்கணும். சமஸ்வ பெருமையா மத்தவங்க கிட்ட பேசக்கூடாது, நமக்கு நாமளே பேசணும். ஆனா எதை பேசிக்கணும், ஞானத்தை தான் பேசிக்கணும். அல்லது பாபாவோடவும் பேசலாம். ஏதாவது கர்ம கணக்கு வருது உடல் ரீதியா அப்படின்னு வச்சுட்டீங்கன்னா, அப்ப நம்ம என்ன பேசிக்கணும், இது பழைய செருப்பு அப்படிதான் இருக்கும் இல்லையா. பழைய செருப்பு வச்சிருக்கோம், இன்னும் கொஞ்ச நேரம் அந்த அந்த ஊருக்கு போனவொடனே நான் புது செருப்பு வாங்கிடுவேன், அதே மாதிரி ஏதோ கொஞ்ச தூரம் சத்தியுகம் போனவொடனே புது செருப்பு வந்துடும், அது வரைக்கும் இது இப்படிதான் இருக்கும். 21 பிறவிக்கு நோயே இல்லாத ஒரு செருப்பு உடம்பு எனக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சிந்தனை செஞ்சுட்டு இருங்க. சமஸ்வர் இல்லையா, அது அதுதான் மறைமுகமான யுத்தம். அந்த வீண் எண்ணம் வந்து உடல் உணர்வு தோணும் போது, தோ புது உடம்பு கிடைக்க போகுது, தோ புது உடம்பு கிடைக்க போகுது, அப்ப டக்கு டக்கு டக்குன்னு வெளியில உள்ளவங்க கிட்ட நீங்க எதிர்மாறா பேசக்கூடாது. நமக்குள்ள மீன் எண்ணங்கள் வரும்போது அதுக்கு எதிரான விஷயங்கள், எதிரான பாசிட்டிவ் விஷயங்களை நினைக்கணும். அதே மாதிரி ஒருத்தர் உங்க குடும்பத்திலயோ ஆபீஸ்லயோ யாராவது துக்கம் கொடுக்கறாங்க அப்படின்னா, இன்னும் கொஞ்ச நேரம் இவங்களுக்கு இந்த நோய் இருக்கும், அப்புறம் நோய் விட்டு போயிடும், அப்புறம் பயங்கர ஆனந்தமானவங்களா அன்பானவங்களா ஆயிடுவாங்க. அப்படி செக் பண்ணுங்க. நமக்கு எப்படி பழைய செருப்பு போய் புது செருப்பு வருமோ, அதே மாதிரி அவங்களுக்கு பழைய குணம் போய் புது குணம் வரப்போகுது, புது செருப்பும் வரப்போகுது இல்லையா, புது உடலும் கிடைக்க போகுது அவங்களுக்கு. அதை சொல்லிக்கிட்டே இருக்கணும். பல பிறவிகளுக்கான இந்த கர்ம கணக்கு முடிஞ்சிட்டு இருக்குது. ஏதாவது வியாதி நீங்கும் பொழுது அல்லது விபத்து விலகுது அப்படின்னா மகிழ்ச்சி உண்டாகுது இல்லையா. இதே மாதிரி நீங்களும் சிந்தனை செஞ்சு குஷியோட இருங்க. இது நீங்க போகுது. தலைவலிக்கும் போது பாராசிட்டமால் போட்டோன்னா கண்டிப்பா அரை மணி நேரத்துல போயிடும் தலைவலின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அந்த மாதிரி ஆக போகுது இல்லையா. சோ இது கண்டிப்பா நீங்க போகுது, வியாதி எல்லாம் நீங்க போகுது. ஏன்னா பல ஜென்மமா வியாதி அனுபவிச்சோம், பல ஜென்மமா விகாரத்துல இருந்ததுனால, பாவங்கள் செஞ்சதுனால. சோ இப்ப ஆனா செஞ்சதோடைய கணக்கு முடிச்சுதான் ஆகணும். பாபா நினைவுல இருக்கிறதுனால ஈட்டி மாதிரி வர்றதும் முள்ளு மாதிரி தான் குத்தும். அதனால கூடவே நடக்க போறத நினைங்க. இது இது ரொம்ப முக்கியம் இல்லையா. இப்ப வந்து ஒரு ஃபேஷனா இருக்கு, நிகழ்காலத்தில் வாழ கற்றுக்கொள்ளுங்கள், பீங் இன் தி பிரசன்ட் மொமெண்ட். ஆனா உண்மையில பீங் இன் தி பிரசன்ட் மொமெண்ட் வந்து துக்கத்துக்கான பாதை. இங்க இருக்க உடம்பு வலிக்குது, அதுல என்ன வாழ கத்துக்கிறது இல்லையா. சோ நடக்க போறதையும் 5000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததையும் நினைத்து நினைத்து குஷியாகுங்க. இப்ப இருக்கிறது துக்கதாமம், பிரசன்ட் மொமெண்ட் துக்கதாமம், இங்க வரவே கூடாது உங்களுக்கு, அப்பதான் குஷியா இருக்க முடியும். போயிடுச்சு போயிடுச்சு இருக்கும்போதே அது போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா போகதான் போகுது, அதுக்குதான் வந்து இருக்குது. ஒரு விதத்துல வர்றது ஞாபகம் நல்லது, ஏன்னா வர்றதுனால தானே இது நரகம் தெரியுது, புத்தி அதுல இருந்து விளக்க முடியுது. அப்படி சிந்தனை செஞ்சுட்டே இருங்க. பாடல். மாதா, ஓ மாதா, தாயே, ஓம் சாந்தி. இது தாய்மார்களுடைய மகிமை. வந்தே மாதரம். ஏ மாதா, நீங்க சிவபாபாவுடைய பண்டக சாலையிலிருந்து எல்லோருக்கும் பாலனை செய்றீங்க. என்ன பாலனை செய்றீங்க? அழியாத ஞான ரத்தினங்களின் பாலனை செய்றீங்க. அதாவது ஞான அமிர்தத்தின் கலசத்தினால உங்க பாலனை நடக்குது. உங்களுக்கு சிவபாபாவுடைய பண்டாராவில இருந்து அழியாத ஞான ரத்தினங்களின் கஜானா கிடைக்குது. ஆனா மகிமையெல்லாம் உண்மையில சிவபாபாவுடையது. செய்பவரும் செய்விப்பவரும் அவரு தான். ஜெகதம்பா மாதா. இன்னும் நிறைய தாய்மார்கள் கண்டிப்பா இருப்பாங்க. அதனால இந்த மகிமையெல்லாம் தாய்மார்களுடையது. தாய் நமக்கு மிகவும் நல்ல பாலனை செய்றாரு. சிவபாபாவுடைய யஜ்யத்துல, சிவபாபாவுடைய யஜ்யத்துல இருக்கிறவங்களுக்கும் பாலனை ஆகுது. மற்றும் அழியாத ஞான ரத்தினங்கள் மூலமாகவும் தாய்மார்கள்னால பாலனை ஆகுது. பெரும்பான்மையானவங்க தாய்மார்கள் தான். சகோதரிகளுக்கு பாலனை செய்யும் நிறைய சகோதரர்கள் கூட இருக்கிறாங்க. இருவருமே ஒருவருக்கொருவர் ஞான ரத்தினங்களை பரிமாறிக்கிட்டு ஒருவருக்கொருவர் பாலனை செய்யறாங்க. சகோதரர்களுக்கு சகோதரியிடமும் சகோதரிகளுக்கு சகோதரர்களிடமும் மிகுந்த ஆன்மீக அன்பு இருக்கிறது. இந்த உலகத்திலேயோ ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிரியாகவும் இருப்பாங்க, ஒருவருக்கொருவர் விகாரம் தான் கொடுக்கறாங்க. இந்த அழியாத ஞான ரத்தினங்களின் கஜானாவை நீங்க கொடுக்கறீங்க. நீங்க சகோதர சகோதரிகள், பிரம்மா குமார் குமாரிகள். உங்க பேர் மிகவும் உயர்ந்தது. பிரஜாபிதா பிரம்மாவுக்கு அவசியம் குமார் குமாரிகள் இருப்பாங்க. இது புத்தி மூலமா தெரிஞ்சுக்கிறீங்க. பாடல்ல தாய்மார்களின் மகிமை இருக்குது. ஜெகதம்பா சரஸ்வதி இருக்கிறாங்க அப்படின்னா இன்னும் மற்ற மகன் மற்றும் மகள்கள் இருப்பாங்க இல்லையா. அதாவது இது குடும்பம், குடும்பம் இருக்கும். இது புரிஞ்சுக்கணும். பிரஜாபிதான் எழுதப்பட்டிருக்கு. பிரம்மா தான் பிரஜாபிதான் சொல்லப்படுறாரு. கண்டிப்பா ஏதோ ஒரு நேரத்துல பிரம்மா மூலமா பிரஜைகள் படைக்கப்பட்டிருக்கணும். பிரம்மா சாக்கார சிருஷ்டியுடைய தந்தை. அந்த பிரஜாபிதா பிரம்மா மூலமா தான் பிராமண குலம் படைக்கப்படுது அப்படின்னு பாடப்பட்டிருக்கு. முதல்ல ஆதி சனாதன பிராமணர்கள் ஆகுறாங்க. அதனால உண்மையில ஆதிசநாதன தேவி தேவதா தர்மம் சொல்றது தப்பு. ஏன்னா அது சத்தியத்தின் தர்மம், இது ஆதிசநாதன பிராமணர்களின் தர்மம். அது இப்ப மறைஞ்சிடுச்சு. தேவதா தர்மத்துக்கும் முன்னாடி இந்த பிராமண தர்மம் இருந்தது. அதுதான் மிக உயர்ந்தது, உச்சிக்குடுமே. இது சங்கமயுக ஆதி சனாதன பிராமண தர்மம்னு சொல்லப்படும். இது புரிய வைக்கிறதுக்கான எவ்வளவு நல்ல ரகசியம். பாபா சொல்ற வந்தே மாதரம், இல்லையா, தாய்மார்களுக்கு வணக்கம். எந்த தாய்மார்களுக்கு? பாரதத்தை சொர்க்கமாக்கிய தாய்மார்களுக்கு. ஆனா இத தப்பா எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க, பாரதம்ன்ற தாய்க்கு வணக்கம்ட்டாங்க. பாரதத்தை உருவாக்கிய தாய்க்கு வணக்கம்ன்றத விட்டுட்டு உயிரோட்டமானவர்களுக்கு பாட வேண்டிய மகிமையை எடுத்துட்டு போய் உயிரற்ற பூமிக்கு கொடுத்துட்டாங்க. அப்படித்தானே எல்லா சாமியுமே இப்ப அப்படிதான் கும்பிட்டு இருக்கிறாங்க, பூமாதேவி அப்படி இப்படின்ட்டு. ஏன் இந்த தாய்மார்களுக்கு மகிமை தெரியுமா? பார்க்கடல தேவர்களும் அசுரர்களும் கடையும் பொழுது அமிர்தம் எடுக்கிறதுக்காக கடையறாங்க இல்லையா. சோ அந்த அமிர்தத்தை ரெண்டு பேருக்கும் பகிர்ந்து கொடுக்கறதுக்கு பொறுப்பானவரா யார் ஆகுறாங்க? லட்சுமி ஆகுறாங்க. ஆனா உண்மையில அது சரஸ்வதியுடைய மகிமை இல்லையா. சரஸ்வதி மாதாக்கள், மாதாக்கள் பிரம்மகுமாரிகளுக்கு அந்த பொறுப்பு. எந்த அமிர்தம்? ஞான அமிர்தத்தை கொடுக்கறாங்க பாபா. ஆனா கொடுத்தது உண்மையில யாரு? அது எங்க இருந்து வருது அந்த அமிர்தம்? கடல்ல இருந்து வருது இல்லையா. அப்ப அந்த கடலுக்கு தான் உண்மையிலே மகிமை. அது எந்த கடல்? ஞானக்கடல், சிவபாபாவுடைய மகிமை. பட் இருந்தாலும் கொடுக்கிறதுக்கும் ஒரு மகிமை இருக்கு இல்லையா. உண்மையான மகிமை சிவபாபாக்கு, பட் கொடுக்கிறது அது இந்த தாய்மார்களுக்கு அந்த மகிமை. சோ அது ஒரு மம்மாவுக்கு மட்டும் இல்ல, அனைத்து தாய்மார்களுக்கும், அதாவது பிரம்மகுமாரிகளா இருக்கிற அனைத்து தாய்மார்களுக்கும் அந்த மகிமை உண்டாகுது. ஏன்னா இங்க இருக்கிறவங்க பிரதர்ஸும் இருந்தாலும் பெரும்பான்மையானவர்கள் பாத்தீங்கன்னா பெண்கள், அதுலயும் பெரும்பான்மையானவர்கள் பாத்தீங்கன்னா தாய்மார்கள், திருமணமான தாய்மார்கள் தான். சரி, அப்ப தாய்மார்கள் மட்டும்தான் பாலனை செய்யறாங்களா, பிரதர்ஸ் எல்லாம் ஞான ரத்னம் கொடுக்கறதே இல்லையா அப்படின்னா பாபா சொல்ற இல்ல, இருக்கிறாங்க. சகோதரிகளுக்கு பாலனை செய்யற நிறைய சகோதரர்கள் இருக்கிறாங்க. அதுக்கு உதாரணம் பாத்தீங்கன்னா ஜெகதீஷ் பாய் பாத்தீங்கன்னா பெண்கள் பேசுவாங்க, பட் அவங்கள தயார்படுத்துறது பாத்தீங்கன்னா இவரு தான் தயார்படுத்துறது. இப்படி பேசுங்க, இப்படி பேசுங்க, நீங்க பேசினாதான் பவரு அப்படின்னு சொல்லி தயார்படுத்துறது. சோ அது மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. அதே மாதிரி சகோதரர்களுக்கு பாலனை செய்யற சகோதரிகளும் இருக்கிறாங்க, சகோதரிகளுக்கு பாலனை செய்யற சகோதரர்களும் இருக்கிறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஞான ரத்தினங்களை கொடுத்து தன்னுடைய ஆன்மீக அன்பை வெளிப்படுத்துறாங்க இல்லையா. ஆத்மா மேல உண்மையிலே அன்பு இருந்தா என்ன கொடுக்கணும்? ஞான ரத்தினத்தை கொடுக்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஞான ரத்தினங்களை பரிமாறிக்கணும். ஆனா மனிதர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிரியா இருக்கிறாங்க, அதனால எதை பரிமாறிக்கிறாங்க? விகாரத்தை பரிமாறிக்கிறாங்க இல்லையா, காமம், மெயினா காமம். அது உண்மையில என்னது? ஆத்மாவை கொலை பண்றது இல்லையா. ஆத்மா மேல உண்மையிலே அன்பு இருந்தா ஆத்மாவுக்கு வாழ்க்கை கொடுக்கணும். அது எப்படி கிடைக்கும்? ஞான ரத்தினத்தை கொடுக்கறதன் மூலமா தான் கிடைக்கும். இந்த அழியாத ஞான ரத்தினங்களை கொடுக்கறீங்க, அதனாலதான் மகிமை. சோ நீங்க எல்லாரும் ஒரு பிரஜாபிதா பிரம்மாவுடைய குழந்தைங்கன்னா நீங்க யார் உண்மையிலே? உங்களுக்குள்ள சகோதர சகோதரிகள். இல்லையா, சோ பிரம்மா மம்மா. அப்ப நிறைய பேர் இருப்பாங்க, நிறைய குழந்தைங்க இருப்பாங்க. அப்ப இது குடும்பம் இல்லையா, இது ஆன்மீக குடும்பம். இப்ப பிரம்மாவுக்கு பேரே பிரஜாபிதா பிரம்மான்னா பிரஜைகளின் பிதா. அப்ப பிரஜைகளை படைச்சிருக்கிறார் ஏதோ ஒரு டைம். அது எப்படி படைக்கப்படுது, படைக்கப்பட்டவர்கள் யாரு அப்படின்னு நமக்கு தெரியுது இல்லையா. பிரம்மாவின் மூலமா படைக்கப்பட்டவங்க தான் பிராமணர்கள். முதல்ல படைக்கப்பட்டவர், முதல்ல படைக்கப்பட்டது உயர்ந்ததா இருக்குது இல்லையா. ஒரு செடி அப்படியே முளைச்சு வரும்போது சதவப்பிரதானமா அவ்வளவு அழகா இருக்கும், ஆரோக்கியமா இருக்கும். சோ அந்த மாதிரி இந்த மனித சிருஷ்டி மரம் அவ்வளவு ஆரோக்கியமா இருக்கு, அதுதான் பிராமணர்கள். அதனாலதான் அது உயர்ந்ததா, உச்சிக்குடுமி அப்படின்னு சொல்றது. இப்ப உண்மையில ஆதியில் முதன் முதலாக படைக்கப்படுது இறைவன் தேவதையை படைக்கல, பிராமணனத்தான் படைக்கிற. அதனால ஆதிசநாதன தேவி தேவதா தர்மம் சொல்றது உண்மையில தப்புன்றார். அப்படிதான் பாபா சொல்றாரு இவ்வளவு நாளா. பட் ஆனா ஆதி அப்படின்னா முதல்ல வர்றது பாத்தீங்கன்னா பிராமண தர்மம் தான். சூப்பர் இல்லையா. அப்படியும் வச்சுக்கலாம். அல்லது இப்ப ஆதிசநாதன தேவி தேவதா தர்மம் நாம அப்படின்னு சொல்றதும் தப்புன்னு கூட வச்சுக்கலாம். ஆதிசநாதன பிராமண தர்மம் நாம இப்ப அது மறைஞ்சிச்சு, தேவதை தர்மத்துக்கும் முன்னாடி இருந்தது, தேவதை தர்மத்தையும் விட உயர்ந்தது, அதனால அது உச்சி உயர்ந்தது உச்சி குடுமி அப்படின்னு சொல்றோம். இது எவ்வளவு பெரிய ரகசியம் இல்லையா, பிராமணர்களுடைய மகிமை அது. யார் வந்தாலும் முதல்ல அப்பாவுடைய அறிமுகத்தை கொடுங்க, அதுதான் ரொம்ப முக்கியம்னு பாபா புரிய வைக்கிறார். நேற்றே அதுதான் சொல்லிட்டு இருந்தார்ல ஃபுல்லா. ஏன்னா பிராமணர்களுக்குன்னு தனி ராஜ்யம் எல்லாம் கிடையாது. சத்யுக தேவதா உலக சாம்ராஜ்யம் உங்களுடைய ஈஸ்வரிய பிறப்புரிமை அப்படின்னு எழுதப்படுது. தேவதா தர்மம்னு சொல்றது சரிதான், ஆனா உங்களுக்கு இந்த ராஜ்யம் எப்படி கிடைச்சது எப்ப கிடைச்சது அப்படிங்கறத நீங்க கண்டிப்பா புரிய வைக்கணும். திருமூர்த்தி படத்தை முன்னாடி வைக்கிறது ரொம்ப முக்கியம். இதுல சொர்க்கத்தின் அரசாட்சி பிறப்புரிமைன்னு எழுதப்பட்டிருக்கு. யார் மூலமாக அதுவும் எழுதணும். இந்த பலகை எழுதி ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க வீட்டுல தொங்க விடுங்க. எப்படி அரசாங்க அதிகாரி வீட்டுல போர்டு வைக்கிறாங்கன்னா, இந்த எழுத்து தாசில்தார் கலெக்டர் அது மாதிரி எழுதி தொங்க விடுறாங்கல்ல, அது மாதிரி நீங்களும் பண்ணணும். ஒரு சிலர் கிட்ட பேட்ஜ் இருக்கும், அவங்கவுங்களுக்குன்னு அடையாளங்கள் இருக்குது. அதே மாதிரி உங்களுடைய அடையாளமும் இருக்கணும். பாபா அறிவுரை கொடுக்கிறாரு, ஆனா நடைமுறையில கொண்டுட்டு வர வேண்டியது குழந்தைங்களுடைய காரியம், ஆனா பண்ண மாட்டீங்க, அதனாலதான் சேவை தீவிரமா நடக்க மாட்டேங்குது. சோ தீவிரமா சேவை செய்யணும், ரொம்ப முக்கியமான விஷயம். டாக்டர் வக்கீல் இவங்க வீட்டுலலாம் போர்டு தொங்க விடப்பட்டு இருக்கும் தானே, எல்லாரையும் விட மிக உயர்ந்த விஐபி நீங்க, அப்ப உங்க வீட்டுல போர்டு மாட்ட வேண்டாமா? சிவபாபா பிரம்மா மூலமா சொர்க்கத்தின் அரசாட்சி எப்படி கொடுக்கறாரு அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு போர்டு போட்டீங்கன்னா அதை பார்த்து மனிதர்கள் ஆச்சரியப்படுவாங்க. அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக உள்ள வருவாங்க, கண்டிப்பா வருவாங்க. அடுக்கு மாடியில கூட நீங்க இந்த போர்டு மாட்டலாம், வெளியில மாட்டலாம். யாருக்கு எந்த தொழில் இருக்குதோ அந்த போர்டு மாட்டணும். குழந்தைங்க ஒண்ணுமே செய்யறது இல்ல, அதனாலதான் சேவை நடக்க மாட்டேங்குது. மாயையின் தாக்குதல் அதிகமா இருக்குது. பாபா கிட்ட போயிட்டு இருக்கிறோன்ற நிச்சயம் இல்ல குழந்தைங்களுக்கு. 84 பிறவிகளுடைய பாகம் முடிஞ்ச பிறகு புது உலகம் சொர்க்கத்திற்கு போய் நம்ம ஆஸ்தி எடுப்போன்றது ஞாபகம் வச்சுக்க மாட்டாங்க. பாபா சார் தாராளமா காரியம் செய்யுங்க, பிசினஸ் வேலை எல்லாம் பாருங்க. அது முடிச்ச பிறகு எவ்வளவு நேரம் கிடைக்குது அதுல பாபாவனை நீ செய்யுங்க. நாம தண்டோரா அடிக்கிறோம், இது எல்லோருக்கும் கடைசி பிறவின்னு இல்லையா? இதுதான் முக்கியமான செய்தி. இறைவனுடைய செய்தின்றது இதுதான், இது எல்லோருக்கும் கடைசி பிறவி, நரகத்தில் கடைசி பிறவி இது, மறுபிறவி. ஆனா மனிதர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு துக்கத்தை கொடுக்கக்கூடிய விஷயத்துக்கு தான் தண்டோரா அடிப்பாங்க. இந்த வீடு ஏலம் விட போகுது, இந்த இடத்துல இது பண்ணக்கூடாது, எல்லாரும் ஏரிய காலி பண்ணணும், வீடெல்லாம் இடிக்கணும், சோ இந்த மாதிரி விஷயத்துக்கு தான் தண்டோரா போட்டுட்டு இருக்கிறாங்க. ஆனா சந்தோஷமான விஷயத்துக்கு நாம போடுறோம், இதுதான் கடைசி பிறவி நரகத்துல இனி கஷ்டப்பட மாட்டீங்க, நீங்க இந்த மரண உலகத்துல மீண்டும் நீங்க பிறவி எடுக்க மாட்டீங்க அப்படின்னு தண்டோரா போடணும். சோ இது வந்து நாம அடிக்கிற நோட்டீஸ்ல பேனர்ல போர்டுல எல்லாத்துலயும் இருக்கணும். மரண உலகம் இப்ப முடிய போகுது, முதல்ல நிர்வாண தாமம் போவோம், அது இனிமையான இல்லம். இப்படி உங்களுக்குள்ளேயே நீங்க பேசிக்கிட்டே இருக்கணும். இதுக்கு பேர் தான் ஞான மனநம், விசார் சாகர் மந்தன், ஞான கடலை கடையுது அப்படின்னு சொல்லப்படுது. சோ நமக்கு எப்படி ஞான கடலை கிடையாதுன்னு கட்டஞ்சி கொடுக்கிறார். இது ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா என்ன நினைவு செஞ்சு சொர்க்கத்துக்கு வருவீங்கன்ற அந்த ஒரு லைன் ஞான சிந்தனை பண்றதுதான் முரளி இல்லையா. அத நீங்க கேட்க கேட்கதான் உங்களுக்கு அந்த ஞான சிந்தனை பண்றது வரும். சோ ஒரு தடவை கேட்டா சத்தியமா பெற்றது இல்லையா, பல தடவை கேட்டுக்கிட்டாரு. இதுக்கே நமக்கு டைம் இருக்காது. அப்ப வீண் விஷயத்த கேக்குறது பேசுறது நினைக்கிறதுக்கு டைம் இருக்காது, இருக்கவும் கூடாது. சோ யாரு வந்தாலும் பாபாவை பத்தி அறிமுகத்தை கொடுங்க. பாபா யாரு, கடவுள் யாரு, நமக்கு அவருக்கு என்ன உறவு, ஏன் அவர் அப்பா, என்ன கொடுத்தாரு, எப்படி கொடுத்தார், எப்ப கொடுத்தாரு, அவ்வளவுதான். இதுதான் மெயினா கொடுக்க வேண்டிய ஞானம். இதுதான் இந்த கேள்வியை வச்சுக்கிட்டு இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டனா, யார் கொடுத்தா சொல்லிட்டனா, அவர் எப்படி அப்பான்னு சொல்லிட்டனா, எப்ப கொடுத்தாரு சொல்லிட்டனா, எப்படி கொடுத்தாரு சொல்லிட்டனா, பிரம்மா மூலமா கொடுக்கிறார். பிரம்மா மூலமா முதல்ல பிராமணர்களை படைக்கிறார். எடுத்த உடனே பிராமணர்களுக்கு அவர் ராஜ்யத்தெல்லாம் கொடுக்கல இல்லையா. ஆனா போர்டு மாத்துங்க, இது உங்களுடைய கடைசி பிறவின் போர்டு மாட்டுங்க. அப்படி இல்லைன்னா உலக சாம்ராஜ்யம் உங்களுடைய பிறப்புரிமை, கடவுளின் குழந்தைகளாகி உங்களுடைய பிறப்புரிமை, இழந்துடாதீங்க, அப்புறம் வருந்தாதீங்க. இப்ப விட்டுட்டு அப்புறம் வருந்தாதீங்கன்னு எழுது இல்லையா. இது உங்க பிறப்புரிமை, இத அடையறதுல இருந்து உங்களை தடுக்கக்கூடிய உரிமையை யாருக்கும் கொடுக்காதீங்க, இது உங்களுடைய பிறப்புரிமை அப்படின்னு எழுதுங்க. தேவதைகளுடைய சாம்ராஜ்யம் உங்களுடைய பிறப்புரிமை அப்படின்னு என்ன, தேவதையை நீங்க பிறக்க போறீங்க, ஆனா எப்படி அந்த ராஜ்யம் கிடைக்குது தேவதைகளுக்கு, அதைத்தான் நம்ம திருமூர்த்தி படத்தை வச்சு புரிய வைக்கணும். ஏன் திருமூர்த்தியில அந்த பிரம்மா ஏங்க இவரை ஏங்க உட்கார வச்சிருக்கீங்க, அப்ப சொல்லணும் உடலற்ற கடவுள் எப்படிங்க மனிதனை இப்படி ஆக்க முடியும், மேல இருந்துட்டு ஆக்குவாரு நினைச்சீங்களா, அவர் ஞானத்தை சொல்றதுக்கு ஒரு உடல் தேவைப்படும். நந்தி எடுக்கிறாரு இல்லையா. அப்ப மற்றவங்க அடிகளாரு வள்ளலாரு ராகவேந்திரரு இவங்க படம் எல்லாம் போடும் போதெல்லாம் எதுவும் கேக்குறது இல்ல, இங்க மட்டும் கேக்குறாங்க. அப்ப சொல்ல இவங்க கடவுள் கிடையாது, இந்த ஞானத்தை இவர் மூலமா வெளிப்படுத்துறாரு, இதன் மூலமா தான் நீங்க தேவதை ஆகுறீங்க அப்படின்றத புரிய வைக்கணும். சொர்க்கத்தின் அரசாட்சி உங்களுடைய பிறப்புரிமை. சோ இந்த சொர்க்கத்தின் அரசாட்சி இதெல்லாம் பாத்தீங்கன்னா கிறிஸ்தவர்கள் அதிகமா பயன்படுத்துற வார்த்தையா இருக்கு. சோ அதை இன்னும் அந்த அது மாதிரி ஒரு மதத்தை சார்ந்தது இல்லைன்ற மாதிரி சில அற்புதமான வார்த்தைகளை பயன்படுத்தணும். யார் மூலமா அந்த பிறப்புரிமை கிடைக்குது, சிவன் கொடுக்கிறாரு, சிவன் சொர்க்கத்தை படைக்கிறாரு, ஆனா அவருக்கு உடல் கிடையாது. அப்ப யார் மூலமா இதெல்லாம் பண்றாரு, அவரு தான் பிரம்மா ஆதி தகப்பன். அதனால அவங்கவுங்க அவங்கவுங்க வீட்டுல இப்படி ஒரு போர்டு தயாரிச்சு போடுங்க, சொர்க்கம் உங்களுடைய பிறப்புரிமை, அடைவதற்கு எங்களை அணுகவும். போன் நம்பர் போட்டு போர்டு தொங்க விடுங்க, உங்க வீட்டுல தொங்க விடுங்க. அது என்ன சின்னதா பேர் போட்டு அட்வொகேட்னு போடுறாங்களே, அந்த மாதிரி ரெண்டே லைன்ல போட்டுடலாம், கண்டிப்பா வருவாங்க இல்லையா, கண்டிப்பா வருவாங்க. தேவதை ஆத்மா கண்ணுல படும் அது. அப்படி பண்ணலாம், கோயில்ல கட்டிடலாம், நிறைய போஸ்டர் வச்சு ஓட்டலாம். ஆனா கண்டிப்பா வீட்டுல அது இருக்கணும். நான் சொல்றேன் ஆனா நீங்க செய்ய மாட்டீங்க, அதனாலதான் சேவை நடக்க மாட்டேங்குதுன்றாரு. அவங்கவுங்களுக்கு ஒரு அடையாளத்துல கிறிஸ்தவர்கள் யாரு வீட்டுக்கு போனாலும் உள்ள நுழையிறதுக்கு முன்னாடி அது கிறிஸ்டின் வீடுன்னு தெரியும். ஆனா இந்து வீட்டுக்குள்ள யார் வீட்டுக்கு போனாலும் உள்ளேயே போனாலும் அவங்க இந்துவா இல்லையான்னு கண்டுபிடிக்க முடியல இல்லையா. சாமி ரூம்ல தனியா வச்சு பூட்டியில வச்சிருக்கிறாங்க, எப்படி கிறிஸ்தவர்கள் வீட்டுல தெரியும், வெளியிலேயே போட்டு வச்சிருவாங்க. ஏதாவது ஒரு பைபிள் வாசகத்தை வந்து ஸ்டிக்கரா ஒட்டி வச்சிருப்பாங்க, அது அவங்களை அடையாளப்படுத்திக்கிறாங்க. அதே மாதிரி உங்களை நீங்க அடையாள, சோ அது தெரிஞ்சுக்கிட்டு இந்து முன்னணிக்காரங்க கீதா சாரத்தை அதே மாதிரி ஒட்டுறாங்க இல்லையா. அது மாதிரி நீங்களும் உங்களுடைய அடையாளத்தை வெளிப்படுத்தணும், பாபா மறைமுகமா இருக்கு சொன்னாரு, மறைமுகமா இருந்து சொன்னாரு, கடைசி வரைக்கும் எதையுமே சொல்லாம இருக்கிறதுன்னு அர்த்தம் கிடையாது. அப்படி தப்பா புரிஞ்சுக்க, அதான் சொல்றாரு நான் உங்களுக்கு கட்டளை கொடுக்கறேன், அதை நடைமுறைப்படுத்துறது உங்களுடைய காரியம். தீவிரமா சேவை செய்யணும் செய்யறவங்க அடைவாங்க, யாரோ ஒரு சிலர் தான் செய்யறாங்க, செய்யறவங்க அடைவாங்க. ஆனா இது முக்கியமான விஷயம். டாக்டர் வக்கீல் ஒரு பெருசா சாதிச்சிட்டோன்ட்டு போர்டு பெருமையை தொங்க விடுறாங்க, எல்லாரையும் விட மிகப்பெரியவங்க நீங்களாச்சு, போர்டு மாட்டணும்ல. எப்படி சொர்க்கத்தின் அரசாட்சி கிடைக்குது? பிரம்மா மூலமா, அல்லது பிரம்மா மூலமா புது உலகம் எப்படி படைக்கப்படுது? உண்மையான ரகசியத்தை வந்து தெரிஞ்சுக்குங்க அப்படின்னு போடுங்க. பார்த்தோன்னே ஆச்சரியப்பட்டு தெரிஞ்சுக்கணும்ட்டு வருவாங்க. அடுக்கு மாடி கட்டிடத்துல இருக்கிறீங்களா, கீழ்த்தளத்துல போட்டுங்க இந்த போர்ட போட்டு, இந்த மாடியில அல்லது நம்பர் போட்டு விட்டுலாம், போன் நம்பர் இல்லையா. உங்க தொழில் இதுதானப்பா, இதை நீங்க மாட்ட வேண்டாமா? குழந்தைங்க பண்ண மாட்டாங்க, நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் பண்ண மாட்டாங்க, அதனாலதான் சேவை நடக்க மாட்டேங்குதுன்னு பாபா எவ்வளவு ஃபீல் பண்ணி சொல்றாரு பாருங்க. இல்ல யாருக்கோ சொல்றாங்க, பாபா முரளியில சொன்னா எனக்கு சொல்றேன்னு நினைக்கிறது இல்ல, சென்டர்ல சொன்னா எனக்கு சொல்றதுன்னு நினைக்கிறது, அவங்க மதுபன்ல சொன்னாதான் எனக்கு சொல்றதுன்னு நினைக்கிறது. அப்ப பாபா எதுக்குதான் முரளிய சொல்றாரு இல்லையா? சொன்னா உடனே செய்யுங்க, செய்யறவங்க நாராயணன் ஆவாது ஆவாங்க, செய்யாதவங்க பிரஜையாயிடுவாங்க, அவ்வளவுதான். நாம பாபா கிட்ட போயிட்டு இருக்கிறோம், பேசிட்டு இருக்கிறது பாபான்றது நிச்சயம் இல்ல. அதனாலதான் மாயை தாக்கி நிறுத்தி வச்சிருக்கு இல்லையா. பாபா மேலேயே சந்தேகம், பாபா சொன்னதே சரியான்னு போய் கேக்குறது, பாபா சொன்னது ஸ்ரீமதி இல்ல இல்ல ஸ்ரீமதி இல்லன்னு நாங்க சொல்றோம் வாங்கன்ட்டு அங்க அழிச்சிட்டு போறது. முரளியில அப்ப சொல்றதுக்கு பேர் ஸ்ரீமதி இல்லையா? இப்ப பாபா சொல்றாரு, நான் 84 பிறவி முடிச்சுட்டு புது உலகத்துக்கு போயிட்டு இருக்கிறேன், அதுக்கான ஞானத்தை பாபா சொல்றாருன்னு அது ஞாபகம் இல்ல. புது உலகத்துக்கு போற ஞானத்தையும் அறிவுரத்தையும் அறிவுரையும் இறைவன் தான் கொடுப்பேன், மனிதர்கள் கொடுக்க மாட்டாங்க இல்லையா? மனிதர்களுக்கு அது ஞாபகம் இருக்க மாட்டேங்குது. அதனால என்ன பண்ணிடுறாங்க, பழைய உலகத்து சமஸ்காரத்தையே வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க, மாயை கூட சண்டை போட்டே நேரத்தை வீணாக்கிட்டு இருக்கிறாங்க. நம்மளுடைய வேலை என்ன, நாராயணர் தவிர எதுவுமே கண்ணுக்கு தெரியக்கூடாது, நீங்க பாட்டுக்கு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். அப்படி பேய் வந்து கத்தும் சைட்ல, நேற்று சொன்ன மாதிரி இல்லையா, படகுல போயிட்டு இருக்கிறோம் பாபா, படகு விட்டு இறங்கு இறங்கு வா 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 சொல்லிட்டே இருக்கும். செவடங்கா அதுல ஊதுன சங்கு மாதிரி கலியுகத்துடைய சமஸ்காரம் யார் வெளிப்படுத்தினாலும் இல்லையா, பாபா குழந்தைங்க கிட்ட இருந்தாலும் சரி வெளில இருந்தாலும் சரி, கலியுக சமஸ்காரம் கலியுக சமஸ்காரம் தான். அது நம்ம காதுக்குள்ளயோ கண்ணுலயோ தெரியவே கூடாது, கேட்கவே கூடாது, போயிட்டே இருக்கணும். பாபா சொல்றாரு, அப்ப இது மட்டும்தான் எங்களுடைய தொழிலா பாபா, வேற எந்த வேலையும் செய்யக்கூடாதா? தாராளமா செய்யக்கூடாது, ஆனா டைமே கிடைக்கலன்னு சொல்லாத. டைம் கிடைக்கும் போது இந்த சேவை செய், அப்பா நினைவுல மூழ்க, தண்டராயிடி எல்லோருக்கும் கடைசி பிறவி இல்லையா. சொல்லுவாங்க சென்னை மக்களுக்கு ஒரு நற்செய்தி அப்படின்னு வைப்பாங்க இல்லையா போஸ்டர்ல, அப்படிலாம் இருக்கும். உடனே என்ன என்ன வந்து இருக்குது நம்ம ஊர்ல, அவன் ஏதோ துணி கடை ஓபன் பண்ணிருப்பான், அது அவனுக்கு தான் நற்செய்தி, மக்களுக்கு என்ன நற்செய்தி? அப்ப உண்மையிலே மக்களுக்கு நற்செய்தி நம்ம சொல்றதுதான், தலை போடுங்க. உண்மையான நற்செய்தி அனைவருக்கும் நற்செய்தி, உலகத்துக்கே நற்செய்தி அப்படின்னு போட்டு சொல்லுங்க. இனி மாறின உலகத்துல நாம பிறவி எடுக்க போறது கிடையாது, துக்கம் நிறைஞ்ச இந்த உலகத்துல கடைசி பிறவி இதோட முடிஞ்சு போச்சு. இந்த பூமி சொர்க்கமாக போகுது, கலியுகம் முடிய போகுது, புதுயுகம் வரப்போகுது. புதுயுகம் டிவி எல்லாம் வச்சிருக்கிறாங்க, ஆனா அவங்களுக்கு முதல்ல இந்த ஞானத்தை கொடுக்கணும் இல்லையா. அத தண்டோர அடிக்கணும்ன்ற ரொம்ப முக்கியமானது இல்லையா. இனிமையான வீட்டுக்கு போகணும். இப்ப நம்ம சொல்லணும் மெயினா, உலகம் ஃபுல்லா அழியாது, புதுப்பிக்கப்படுது. நீங்களாம் உங்களை புதுப்பிச்சுக்கிட்டீங்கன்னா இந்த பழைய உலகத்தை தண்டனையில இருந்து தப்பிச்சிடுவீங்க. ஏன்னா நாளுக்கு நாள் விலைவாசியில இருந்து எல்லாமே மோசமாயிட்டு இருக்கிறத பாக்குறோம். சோ இதுல நம்ம தாக்கு பிடிக்கணும்னா உங்களை நீங்களே புதுப்பிச்சுட்டு அடுத்த யுகத்துக்கு தயாராயிட்டீங்கன்னா தப்பிச்சிடுவீங்க. அலட்சியமா இருந்தீங்கன்னா துடிப்பீங்க, அலட்சியப்படுத்தாதீங்க, பிறகு கதறி பிரயோஜனம் இல்ல அப்படின்னு போடுங்க, கண்டிப்பா எழுந்திரிச்சு வருவாங்க. ஏன்னா எல்லா மதத்துல இருக்கிறவங்களுக்கும் உள்ளுக்குள்ள ஸ்லைட்டா நம்ம பண்றது தப்புன்ற உணர்வு இருக்கும், உண்மை வேற எங்கேயோ இருக்குன்னு இருக்கும், அப்ப போடுங்க வருவாங்க. கிறிஸ்தவர்கள் அப்படிதானே போஸ்டர் வச்சே தானே கூப்பிடுறாங்க இல்ல, அவங்க ஒன்னும் ஜோதிலிங்கம் வைக்கல எதுவுமே வைக்கல, எங்க போனாலும் போஸ்டர் அடிக்கிறாங்க வரும்போது பேசுறாங்க அவ்வளவுதான். பேசி பேசி அவங்க அவ்வளவு கூட்டம் சேர்த்துட்டாங்க. உண்மையில ஞானம் இருக்கிறது என்னமோ நமக்கு தான், பேசுறது இல்ல அதனால கூட்டம் சேர்றது இல்ல. பாபா சார் முதல்ல நானு அப்ப குறிப்பா இப்ப பாத்தீங்கன்னா நிறைய நிறைய மகாரதிகள் சரீரம் விடுறாங்க. சோ எனக்கு என்ன தோணுதுன்னா ஆரம்பம் ஆயிடுச்சு, அடுத்த யுகத்துக்கு பிறவி எடுக்கிறதுக்கு போயிட்டே இருக்கிறாங்க அப்படின்ட்டு. சோ நமக்கு ஸ்லைட்டா அதே மாதிரி உடல்ல வியாதி இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா இப்ப அதிகமா வலி கொடுக்குதுன்றாங்க. சோ இது வந்து நம்ம மன்னிச்சுக்கலாம், குழந்தை ரெடி ஆயிட்டியா வா வா, ஆனா போக விடாது மாயா. அப்ப நான் கூப்பிட்டா வர்றதுக்கு ரெடியா இருக்கிறேன் பாபா, ரெடியா இருக்கிறேன் பாபா, நான் வெறும் ஆத்மா பாபா, உடம்பு நான் கிடையாது, இந்த உடம்புடைய கணவன் என்னுடைய கணவன் கிடையாது, இந்த உடம்புடைய குழந்தை என்னோட குழந்தை கிடையாது, இங்க இருக்கிற வரையும் அதோடைய கடமை முடிக்கிறேன், அது ஒண்ணும் என்ன நம்பி வரல, கர்ம கணக்கு இருந்துச்சு வந்துச்சு, கணக்கு முடிஞ்சாதான் நானே வெளில வரப்போறேன், அப்புறம் நான் ஏன் கவலை பண்ணும், அதுக்கு யாருக்கு கணக்கு இருக்குதோ அது அவங்க பாத்துக்குவாங்க. ஏன்னா எனக்கு பிறக்கிறதுக்கு முன்னாடி அது வேற யாரோடைய தொடர்புலயோ தான் இருந்துச்சு, வேற யாரோடைய கர்ம கணக்குலயோ தான் இருந்துச்சு, அதுதான் ஆத்ம உணர்வு. அப்படி பேசிக்கிட்டே இருக்கணும். சோ இப்ப நான் போறது இனிமையான வீட்டுக்கு, எல்லாமே அங்கதான் வரப்போகுது இல்லையா, அதனால இத பத்தி கவலைப்பட்டுட்டு இருந்தா வேலைக்காவது. சோ நிர்வாண தாமம் இனிமையான வீட்டுக்கு போக போறேன், அங்கிருந்து இங்க வந்து ராஜ்யத்துக்கு வரப்போறேன் அப்படின்னு நமக்குள்ளேயே பேசிக்கிட்டு இருக்கிறது தான் ஞான சிந்தனை. பண்ணுங்க இப்படி, அப்பதான் குஷி ஏறும் அப்படின்னு சொல்ற. நீங்க கர்மயோகிகள், உங்களுக்கு ஆமையை போன்ற அறிவு கூட கிடையாதா? ஆமை பாருங்க, சரீர நிர்வாகத்துக்காக புல்லெல்லாம் சாப்பிட்டாலும் சாப்பிட்ட உடனே கர்மேந்திரியங்களை உள்ளடக்கி அமைதியா உட்கார்ந்துக்குது. அந்த மாதிரி நீங்களும் சரீர நிர்வாகத்துக்காக காரியம் செஞ்சாலும் செஞ்சு முடிச்ச உடனே அப்பாவுடைய நினைவுகளை மூழ்கிடணும், கர்மேந்திரியங்களும் வசமாகி போய்கிட்டே இருக்க கூடாது இல்லையா. நிறைய பேர் அஞ்ஞானத்திலயும் சரி பாபா குழந்தைங்களும் சரி அந்த டிவி பாக்குறது நெட்டு நோண்ற பழக்கம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா நைட்டு ஸ்டார்ட் ஆயிடும். பாபா சார் ஒர்க் முடிஞ்சிச்சா, நீ பாட்டுக்கு பாபா நினைவுல உட்காரு, அப்ப அந்த டைம் தான் நமக்கு டிவி பாக்கணும் நெட்டு நோண்ணும்னு தோணும். அதுதான் அந்த சமஸ்காரம், அதை புரிஞ்சுக்கிட்டு அப்பவே புள்ளி வச்சுட்டு அப்படியே படுத்துடணும் பாபா நினைவுல, அல்லது முரளி கேட்டுட்டு இருக்கணும், அல்லது படுத்துறது பெட்டர், படுத்துக்கிட்டு நினைவு செஞ்சுக்கிட்டு இருக்கணும் இல்ல. 8 to 9 முரளி எல்லாம் கேட்டுட்டு மைண்ட் ஃபுல்லா அதே ஏத்திக்கிட்டு அப்படியே அதை அசைப்பட்டுக்கிட்டே படுத்துக்க வேண்டியதுதான். அதே மாதிரி எப்பவுமே ஒரு காரியம் செஞ்சவொடனே அப்ப பாபா ஆமைக்கு இருக்கிற அறிவு கூட உனக்கு இல்லையான்ற சம பாயிண்ட் இல்ல. காரியம் செய்யுது அதுவும் சாப்பிடுது, நகருது, போய் சாப்பிடுது, சாப்பிட்ட உடனே கர்மேந்திரியங்கள் உள்ள இழுத்துக்குது. நீயா உனக்கு தேவையான அளவுக்கு கர்மேந்திரியத்தை பயன்படுத்திட்டு அடுத்தது அதுக்கு ரெஸ்ட் கொடுத்து நீ ஏன் என் நினைவுல வரமாட்ட, கர்மேந்திரியங்கள் பின்னாடியே நீயா போயிட்டு இருக்கிற, உனக்கு நான் எவ்வளவு வேலை கொடுத்துருக்கிறேன், அமைதியா இருந்துட்டு பண்ண வேண்டிய வேலை என்ன, சுவதர்ஷ்ண சக்கரத்தை சுத்திக்கிட்டே இருங்க இல்லையா. சோ இது இதுதான் புத்தி வந்து ஆழ்ந்த அமைதியில இருந்துகிட்டே காரியம் செய்யணும். அப்பதான் அந்த காரியம் செஞ்ச உடனே டக்குன்னு அந்த அமைதிக்கு வர்றது உங்களுக்கு ஈஸியா இருக்கும், சேவை செய்யும் பொழுதும் கூட. சுவதர்ஷ்ண சக்கரம் சுத்திக்கிட்டே இருக்கணும் இல்லையா. நான் யாரு, நாராயணன், நாராயணன் மைண்ட்ல இருந்துகிட்டே இருக்கணும். நாராயணன் இலக்கை நோக்கி போகும்போது பல புயல்கள் வந்து என்னை நிறுத்த பார்க்கும், நின்றுடக்கூடாது. உங்களை மாஸ்டர் விதை ரூபம் அப்படின்னு உணரணும். விதைக்குள்ள எப்படி விருட்சத்தின் முழு ஞானமும் இருக்குது, எப்படி அது வளருது விதையிலிருந்து, அதோடைய பாலனை எப்படி நடக்குது, நாடகத்துடைய 84 பிறவி சக்கரம் எப்படி சுத்துது, இது எல்லாமே விதை ரூபத்துல புரியும், விதைக்கு தெரியும் இல்லையா. இதை சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அப்ப பாத்தீங்கன்னா ஒரு பாபா வந்து சிருஷ்டி மரத்தின் விதை, நீங்க உங்களுடைய 84 பிறவின்ற மரத்துடைய விதை நீங்க. அதை சிந்தனை பண்ணிக்கிட்டே இருங்க. எண்பத்தி நாலு பிறவியின் சக்கரத்தை விளக்குறதுக்காக தான் இந்த சிருஷ்டி சக்கர உருண்டை செய்யப்பட்டிருக்கு. இதன் மூலம் மனிதர்கள் 84 பிறவிய பத்தி ஈஸியா புரிஞ்சுக்க முடியும் இல்லையா. மற்ற எல்லாத்தையும் விட மரத்தை அதெல்லாம் கூட புரியறது கஷ்டம் தான், அதுவே கொஞ்சம் சுத்தி வலிச்ச மாதிரி தான் இருக்கும். பட் இதுல ஈஸியா புரிஞ்சுக்கலாம். இது ஏணி, ஏணியில கூட சக்கரம் வராது இல்லையா. சோ இதுல புரிஞ்சுக்கலாம். யாரெல்லாம் ஆதி சனாதன தேவதா தர்மத்தை சார்ந்தவர்களோ, அதாவது பிராமணர்களா இருந்து தேவதையா ஆகுறாங்களோ, அவங்களுக்கு தான் 84 பிறவிகள். சோ எல்லோருக்கும் 84 பிறவிகள் கிடையாது. சோ இதெல்லாம் மைண்ட்ல சுத்திக்கிட்டே இருக்கணும். 84 பிறவியை பத்தி உங்களுக்கு தான் தெரியும். பிரம்மாவுடைய பகல் பிரம்மாவுடைய இரவுன்னு சொல்லப்படுது. பிரம்மாவுடைய பகல் இரவு ரெண்டும் சேர்த்தீங்கன்னா 84 பிறவி கணக்கு வந்து இல்லையா. பகல்ல 21 பிறவி, இரவுல 63 பிறவி. பகல் பிரம்மாவுடைய பகல்னா எது? சொர்க்கம், சத்யுக திரேதாயுகம். பிரம்மாவுடைய இரவுனா என்னது? நரகம், துவாபர யுக கலியுகம். திருமூர்த்தியுடைய போர்டு வச்சு இது ஈஸ்வரிய பிறப்புரிமைன்னு எழுதுங்க. அடையணும்னு விருப்பம் இருந்தா வந்து அடைஞ்சுக்கோங்க, முற்றிலும் இலவசம். ஆனா இறுதி கட்டத்துல இருக்கிறோம், இப்பவே வரணும். சாகும்போது சங்கரா சங்கரான்னா எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு போடுங்க. ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மற்ற ஸ்டேட்ல இது இருக்குதா இல்லையான்னு தெரியல இந்த வழக்கம். நம்ம ஊர்ல இருக்கு சாகும்போது சங்கரா சங்கரா, அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்? போடுங்க, கண்டிப்பா வருவாங்க. அப்படியே ஒரு பயம் முடிச்சது இல்ல கதர். நீங்க பல ஜென்மமா பக்தி செஞ்சீங்க, அந்த பக்தியின் பலனை கொடுக்க வந்துட்டாரு. ஏமாந்துடாதீங்க, அலட்சியப்படுத்தாதீங்க, வாங்க. உங்களுடைய பிறப்புரிமை இழந்துடாதீங்க. மகாபாரத பெரும்போர் வரப்போகுது, அதுதான் மூன்றாம் உலக போர். அதுக்கு முன்னாடி முயற்சி செஞ்சு உங்களை பாதுகாத்துக்கோங்க. உடம்பு அழியும், ஆத்மா அழியாது தெரியும். அந்த ஆத்மா மரணமற்ற பெருவாழ்வு வாழணும்னா வாங்க, முயற்சி செய்யுங்க. போர் டைம்ல உங்களுக்கு எதுவுமே புரியாது, இப்பவே அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு போர்டு செய்யுங்க. இந்த போர்டு செய்யறது ரொம்ப ஈஸின்னு பாபா அப்பவே சொல்லி இருக்கிறாரு. இப்ப ரொம்ப ரொம்ப ஈஸி ஃபிளெக்ஸ் இல்லையா. பேனர் செஞ்சு அழகா வச்சுக்கலாம். நீங்க திருமூர்த்தி படத்தை வச்சாலும் சரி, சிவனுடைய படத்தை வச்சாலும் சரி, பரமபிதா பரமாத்மா சிவன் அப்படின்னு போடுங்க. அவரு தான் கீதையின் பகவான் இல்ல. நீங்க வந்து எந்த படம் வேணாலும் வச்சுக்கோங்கன்ற, திருமூர்த்தி படுத்தவங்க, சிவனுடைய படுத்தவங்க. ஆனா இந்த மெசேஜ் போகணும், இது உங்களுடைய கடைசி பிறவி. புது பழைய உலகத்துல இந்த உலகம் புதுப்பிக்கப்பட போகுது. அங்க வெறும் சுகமே இருக்கும். அங்க வர்றதுக்கான முயற்சிய பண்றது எப்படின்னு வந்து கத்துக்கோங்கன்ட்டு போடுங்க. கீதையின் பகவான் சிவன், ஏன்னா கீதையில ராஜயோகத்தின் விஷயங்கள் தான் இருக்குது. அதன் மூலமா தான் நாம தெய்வீக சுயராஜ்யம், ஈஸ்வரிய பிறப்புரிமை அப்படின்ட்டு நாம எழுதுறோம். அதனாலதான் இல்லையா. இவர் சிவபாபா, இவர் பிரஜாபிதா பிரம்மா, இவர் மூலமா ஆஸ்தி கிடைக்குது. சொர்க்கத்துல ராஜா ராணி ஆகுறாங்க. சிவன் ராமராகிய சிவன் என்ன கொடுக்கிறாரு, ராவணன் என்ன கொடுக்கிறான்னு உங்களுக்கு தான் தெரியும். அரைக்கல்பம் ராமராஜ்யம், அரைக்கல்பம் ராவண ராஜ்யம். பரமாத்மாவே துக்கமும் கொடுக்கிறாரு, அப்படின்னு தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. உண்மையிலே துக்கத்தை கொடுக்கிறது ராவணன் சொல்லப்படுற ஐந்து விகாரங்கள், காமம் கோபம் பற்று பேர சகங்காரன்ற இந்த ஐந்து விகாரங்கள்ன்ற ராவணன் தான் துக்கத்தை கொடுக்கறான். அதுதான் உங்களை விகாரிகளா மாத்திடுது, அசுரர்களா மாத்திடுது. சத்தியுகம் சிவாலயம், குழந்தைங்களுக்கு பல விதத்துல பாபா விளக்கத்தை கொடுக்கிறாரு. அப்ப எவ்வளவு குஷியில இருக்கணும் நீங்க, சிவபாபாவே நமக்கு சொல்லி கொடுக்கிறாருன்னு உங்களுக்கு தெரியும் தானே. அதனால நீங்க அவர் எடுத்திருக்கிற இந்த சாக்கார பிரம்மாவை நினைவு செய்யக்கூடாது. இந்த பிரம்மா மூலமா சிவபாபா நமக்கு ராஜயோகத்தை கத்துக் கொடுக்கிறாரு. அதனால சிவபாபாவைத்தான் நினைவு செய்யணும். ஆனா பிரஜாபிதா பிரம்மாவுக்குள்ளதான் அவர் வராரு. இவரை தவிர வேற யாரையுமே பிரஜாபிதா பிரம்மான்னு சொல்லவும் முடியாது. ஏன்னா பிரம்மா வாய் வழியா இறைவன் கொடுக்கிற ஞானத்தை கேட்கறதுக்கு ஆட்கள் வேணுமே, அவங்கதான் பிராமணர்கள். அதனாலதான் பிரம்மா மூலமா பிராமணர்களை படைக்கிறார் இறைவன். அப்ப கீதையுடைய பகவான் யாரு? கீதையில தான் ராஜயோகம் இருக்கு. ராஜயோகம் ராஜ்யத்தை அடையற யோகம். ஆல்ரெடி ராஜ்யத்தை அடைஞ்சவர் கிருஷ்ணர், அவரு ஏன் ராஜயோகத்தை கத்துக் கொடுக்கணும்? ராஜ்யமே இல்லாம இருக்கிற இந்த கலியுக இறுதியில தான் ராஜயோகம் தேவை. கலியுக இறுதியில கிருஷ்ணர் வர மாட்டார், சிவன் ஒருவர், அவர் தான் கீதையின் பகவான். இந்த ராஜயோகத்தின் மூலமா தான் இந்த ராஜ்யத்தை அடையறீங்க, அது உங்களுடைய உரிமை அடையிறது அப்படின்னு நீங்க எழுதுறீங்க. நீங்களே ராஜாவாகிறீங்க இல்லையா? இதுதான் பெரிய விஷயம். வெள்ளக்காரனை துரத்த சண்டை போட்ட அத்தனை பேரும் ஒன்னும் பிரதமரா ஜனாதிபதி ஆகிறது கிடையாது. ஆனா இங்க சொல்ற நீங்க அத்தனை பேரும் ஆக முடியும், முயற்சி பண்ணுங்க ஆக முடியும். யார் பக்காவும் முயற்சி பண்றீங்களோ அவங்க ஆக முடியும். ஏன்னா இங்க நம்மள வழி நடத்த, அங்க வழி நடத்துறவர் காந்தி நேருன்றதுனால அவங்களுக்கு போகுது. ஆனா இங்க வழி நடத்துறவர் கடவுள், அவர் எதையுமே எடுத்துக்கல. வழிப்படி யார் பக்காவா நடக்கிறீங்களோ அவங்களுக்கு கிடைக்குது. அங்க ஒன்னும் வழிப்படி பக்காவா சண்டை போட்டவங்களுக்கு ஒன்னும் கிடைக்கல. அதனாலதான் கடுப்பை நிறைய நாட்டுல வந்து மிலிட்டரி ஆட்சி வந்துட்டு இருக்கு. என்னடா நாம சண்டை போடுறோம், இவங்க ஆள்றாங்க, அதுவும் தப்பு தப்பா ஆள்றாங்கன்ட்டு மிலிட்டரிக்காரங்க பிடிச்சிருக்காங்க இல்லையா? இப்ப நம்ம மாயையோட யுத்தம், யாரு தீவிரமா மாயைய உலகத்தை விட்டு வெளியேற்றுறாங்களோ, தன்னுள்ள இருந்தும் மற்றவர்கள் இருந்தும் வெளியேற்ற சேவையும் செய்யறாங்களோ, அவங்க அந்த ராஜ்யத்தை அடைய முடியும். அது உங்களுடைய பிறப்புரிமை. ஓபன் காம்படிஷன், இங்க வந்து இவங்க இந்த ஜாதி சார்ந்தவங்க, இந்த மதத்தை சார்ந்தவங்க, இந்த பணக்காரங்க, இந்த படிப்பு படிச்சவங்க, இவங்க தான் வரணும்லாம் கிடையாது. யார் வேணாலும் ஆகலாம். படிப்பறிவே இல்லாதவங்க கூட நாராயணன் ஆக முடியும். சிவபாபா பிரம்மா மூலமா லக்ஷ்மி நாராயணன்ற ஆஸ்திய கொடுக்கிற, சொர்க்கத்துல ராஜா ராணி ஆகுறாங்கல்ல, அந்த பதவியைத்தான் ராமராகிய சிவன் கொடுக்கிறார். அதை திருடுறதுதான் இந்த ராவணன், ஐந்து விகாரங்கள் ராவணன். இப்பவும் நம்ம கிட்ட இருக்கிறத எல்லாத்தையும் இழக்கிறது காரணம் என்ன? ராவணன் கிட்ட அடிமை ஆகுறதுனாலதான். சத்யுகம் சிவனே கட்டின ஆலயம் இல்லையா? சிவன் கோயிலுக்குள்ள காலடி எடுத்து வச்ச உடனே ஒரு வைப்ரேஷன் வரும், கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு கூட. அப்ப சொர்க்கம் எப்படி இருக்கும், எவ்வளவு சுகமா இருக்கும் யோசிச்சு பாருங்க. சிவாலயம் சத்தியுகம், ஆக்சுவலா இப்பவே நம்ம சிவாலயம் தான், தங்கமயுகம் கூட சிவாலயம் தான் இல்லையா? இதுக்குள்ளேயே இருந்தீங்கன்னா இது சிவாலயம், வெளியில வேசியாலயம். கடவுளே எனக்கு சொல்லி கொடுக்கிறாரு, பல விதமா சொல்லி கொடுக்கிறாருன்றது நினைச்சாலே உங்களுக்கு எவ்வளவு குஷி இருக்கும். இப்ப நீங்க அதை நினைச்சுட்டு இருக்கணும். எத்தனை விதமா சொல்றாரு, எப்படி பாபா இப்படி எல்லாம் யோசிக்கிற அப்படின்னு ஆச்சரியம் வரணும். படகோட்டின்னு சொல்லி சொல்றாரு, பூந்தோட்டக்காரன் சொல்றாரு, எவ்வளவு சொல்றாரு. நமக்கு சொல்லி கொடுக்கறது பிரம்மா கிடையாது, அவருக்குள்ள இருந்து சிவபாபா சொல்லி கொடுக்கிறாரு. அதனால நாம நினைவெல்லாம் யாரு செய்யறோம், சிவபாபாவ பிரம்மாவ கிடையாது, அது மெயின் இல்லையா. பிரம்மா மூலமா இந்த சகஜ ராஜயோகத்தை கற்றுக் கொடுக்கிறார். இவரை தவிர யாரும் பிரம்மான்னு சொல்ல முடியாது, இவர் உடல்ல தான் அவர் வர. பாருங்களா, உலகத்துல நிறைய பேர் பாத்தீங்கன்னா கிருஷ்ணருடைய அவதாரம் சொல்லிருக்காங்க, யாரும் தன்னை பிரம்மாவுடைய அவதாரம் சொல்லல. ஆனா பிரம்மா மூலமா தான் உலகம் படைக்கப்படுதுன்ற ரகசியம் அவங்களுக்கு புத்தியில உரைக்கல பாருங்க. சோ பிரம்மா பிரஜாபிதா பிரம்மன், இவரை மட்டும்தான் சொல்ல முடியும், வேற யாரையும் சொல்ல முடியாது. பிரம்மா மூலமா மட்டும்தான் படைக்கும் தொழில் நடக்குது, சொர்க்கத்தை படைக்கிற தொழில் இல்லையா. அப்படின்னா சொர்க்கத்தை படைக்கக்கூடிய ஞானம் பிராமணர்களும் கண்டிப்பா வேணும். ஏன்னா ஒருத்தரே வந்து உலகம் ஃபுல்லா இந்த செய்தியை சொல்ல முடியாது, ஆசிரியர் குரல் கேட்கறதுக்கான வேலையெல்லாம் இங்க கிடையாது. சோ அப்ப பிராமணர்களும் வேணும், அந்த கட்டளையை ஏற்கொண்டு நாலாபுரமும் போய் இந்த செய்தியை சொல்லக்கூடிய பிராமணர்களும் வேணும், இந்த ஞானத்தை கேட்கக்கூடிய பிராமணர்களும் வேணும். பாபா வந்து உண்மைய சொல்றாரு, ஒரு வினாடியில ராஜ்ய பாக்கியம்னு பாடப்படுது இல்லையா, நாங்க சிவபாபாவுடைய குழந்தைங்க, அவருதான் சொர்க்கத்தின் படைப்பு கர்த்தா, கண்டிப்பா சொர்க்கத்தின் அரசாட்சியத்தான் நமக்கு கொடுப்பாரு, வேற என்ன கொடுப்பாரு இல்ல. அவருடைய குழந்தை, அவரும் சொர்க்கத்தை படைக்கிறவர், அப்ப தன் குழந்தைக்கு சொர்க்கத்தை தானே கொடுப்பாரு, நரகத்தையா கொடுப்பாரு? ராவணன் கிட்ட கடன் வாங்கி சுகம் நிறைந்த சொர்க்கம் இருக்கும்போது நரகத்தையா கொடுப்பாரு? கண்டிப்பா சொர்க்கத்தின் அரசாட்சியத்தான் கொடுப்பாரு. எவ்வளவு அதிசயமானவர் பாத்தீங்களா பாபா, ஒரு வினாடியில கொடுக்கிறாரு. என் குழந்தைய நீ ஆன உடனே உனக்கு சொர்க்கம் கன்ஃபார்ம், எந்த பதவின்றதுதான் உன்னுடைய முயற்சி. அதத்தான் ஒரு வினாடியில ஜனகருக்கு ஜீவன் முக்தி கிடைச்சதுன்னு மகிமை பாடப்பட்டிருக்கு, இதை நினைவாக. இப்ப நாம சிவபாபா உடையவரா ஆகி இருக்கிறோம்னா கண்டிப்பா அந்த சிவபாபாவைத்தான் நினைவு செய்யணும். சிவன் சொத்து குலநாசம், சிவன் அது என்ன சொத்து, கிருஷ்ண சொத்து சொல்ல முருகன் சொத்து சொல்லல, அப்ப என்ன அர்த்தம், சிவன் மட்டும்தான் சொத்து கொடுக்கிற. ஆனா அந்த சொத்தை அடையிறதுக்கு அசுர குலத்தை ஃபுல்லா நீங்க நாசம் செய்யணும், அந்த சொத்தை அடையிறதுக்கு அசுரர்கள் தான் தவம் கிடைக்கிறாங்க. வேதத்தெல்லாம் பாத்தீங்கன்னா அசுரர்கள் தான் தவம் செஞ்சிட்டு இருப்பாங்க சிவன் கிட்ட, தன்னுடைய கழுத்தையும் வெட்ட துணியறாங்க. அப்ப என்ன அர்த்தம், இந்த அசுர குலத்துடைய வழக்கம் தன்னை உடல் நினைக்கிறது, அந்த உடல் உணர்வு அழிக்கிறாங்க. அப்படி அழிச்சாதான் நீங்க சிவனுடையவர், அப்படி அழிச்சு அவரை நினைவு செய்யணும். உடல்ன்றது, உடல் உணர்வுன்றதே ஒரு துர்நாற்றம், சாத்மா நினைக்கிறதா நறுமணம். சாத்ம உணர்வுல அப்பாவை கண்டிப்பா நினைவு செய்யணும், ஏன்னா அவருகிட்ட இருந்துதானே ஆஸ்தி கிடைக்குது, அவர் மடியில தானே வந்திருக்கிறீங்க குழந்தையா. அப்ப அவரையும் அவர் கொடுக்கிற ஆஸ்தியையும் நினைவு செய்யணும் இல்லையா, சூப்பர்ல. எதுக்கு அவர் குழந்தைய தத்தெடுக்கிறாரா, வாரிசாக்குறார் தன்னுடைய ஆஸ்தியை கொடுக்கறதுக்கு. அப்ப எதுக்கு என்னை தத்தெடுத்தார் அதை நினைவு செய்யணும், யார் தத்தெடுத்தார் அந்த ஆஸ்தியை, யார் கொடுக்க போறது அவரை நினைவு செய்யணும். அதாவது அப்பா சிவபாபாவையும் ஆஸ்தி லட்சுமி நாராயண் என்ற பதவியையும் சொர்க்கத்தையும் நினைவு செய்யணும். குழந்தைங்களை உலகில கூட தத்தெடுக்கும் போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த குழந்தைக்கு வந்து இதுக்கு முன்னாடி யாரோட குழந்தையா இருந்தன்றது ஒண்ணும் மறந்துடுறாரு. ஆனா இப்ப நான் வேற ஒருத்தருக்கு குழந்தை ஆகி இருக்கிறேன்னு அந்த குழந்தைக்கு தெரியும். அதனால பழைய அப்பா அம்மா கிட்ட வந்து புத்தி விலகிட்டே போகும், புதுசா தத்தெடுத்து இருக்கிறவங்க அவங்கதான் சொத்து கொடுக்க போறாங்க இல்லையா, அவங்களோடு அன்பு இணைஞ்சுக்கிட்டே போகும். அதனாலதான் நிறைய பேர் பாத்தீங்கன்னா நடிகர்களும் பெரிய பணக்காரர் ஆனதுக்கு அப்புறம் திடீர்னு யாராவது வந்து நான் தான் என்னுடைய அப்பான்னு இவங்க அவங்களை கண்டுக்கவே மாட்டாங்க, ஏன்னா தன்னை யார் வளர்த்தாங்களோ அவங்க மேலதான் அன்பு இருக்கும். அந்த மாதிரி அன்பு உங்களுக்கு ஏன் இருக்க மாட்டேங்குது? சூப்பர் பாயிண்ட். இங்க நான் தானே வளர்க்கறேன், அந்த அப்பா அம்மா உங்களுக்கு என்ன கொடுத்தாங்க? நரகத்தின் ஆஸ்தியை தான் கொடுத்தாங்க. அதனால உங்களுக்கு கிடைச்சதெல்லாம் துக்கம் தான். சொர்க்கத்தின் ஆஸ்தியை கொடுக்கறேன், இந்த நரகத்துல இருந்துகிட்டே கூட அந்த சொர்க்கத்தின் சுகத்தை அனுபவிக்கிற வழியை கத்து கொடுக்கறேன், சங்கம யுகத்தை விட்டு வெளியே போகாதன்னு சொல்ற. அப்ப அவரை தானே நீங்க நினைவு செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இந்த வெளி உலக எல்லாத்துல இருந்தும் உங்களுடைய புத்தி நீங்கிக்கிட்டே இருக்கணும் இல்லையா? நாங்க சிவபாபாவனால தத்தெடுக்கப்பட்ட ஸ்வீகாரம் செய்யப்பட்ட குழந்தைங்க அப்படின்னு போதை இருக்கணும் அப்படின்னு யாரு கேட்டாலும் நீங்க சொல்லணும். அந்த தந்தையை, அந்த கலியுக தந்தையை நினைவு செய்யறதுனால உங்களுக்கு என்ன நன்மை? என்ன நன்மை ஆயிட போகுது? துக்கம்தான் வரும். தந்தையாகட்டும் கணவனாகட்டும் குழந்தையாகட்டும் அது கண்டிப்பா அழியதான் போகுது. துக்கம்தான் இருக்கும்போதும் துக்கம் கொடுக்கும், செத்தாலும் துக்கம்தான். அப்ப ஏன் அவங்கள கஷ்டப்பட்டு நினைவு செஞ்சிட்டு இருக்கீங்க? துக்கம் கொடுக்கறவங்கள சுகம் கொடுக்கற அன்பான தந்தையில நீங்க நினைவு செய்யணும். மிகவும் அன்பிற்குரிய தந்தை, எவ்வளவு உயர்ந்த செல்வத்தை கொடுக்கிறார். தந்தை தான் உழைத்து குழந்தைங்களுக்கு அதுக்கு தகுதியாக்குற அந்த சொர்க்கத்தின் ஆஸ்திய அடையறதுக்கு தகுதியாக்குறாரு இல்லையா? அப்படி நீங்களா முயற்சி பண்ணி தினம் தினம் இந்த ஞானம் கொடுக்கிறார், அது ரொம்ப முக்கியம். உங்களுடைய முயற்சின்னு ஒண்ணு இருந்தா கூட தினம் தினம் இந்த ஞானத்தை கொடுக்கிறாரு, முயற்சி செய்ய வைக்கிறாரு. அப்படிப்பட்ட தந்தையை நீங்க மறக்கலாமா? மற்றவங்க எல்லாருமே உங்களுக்கு துக்கத்தை தான் கொடுக்கறாங்க, இருந்தாலும் நீங்க அவங்கள நினைவு செய்யறீங்க. என் தந்தை சுகத்தை கொடுக்கற தந்தையாகிய என்ன மறந்துடுறீங்க? சூப்பர்ல. சிவனை தவிர எல்லாரும் உங்களுக்கு துக்கத்தை தான் கொடுக்கறாங்க, அவங்கள போய் விழுந்து விழுந்து நினைவு செஞ்சிட்டு இருக்கிறீங்க. சரி, அதெல்லாம் தேவையில்ல, நான் விஷ்ணுவை நினைக்கிறேன், நினைச்சு நினைச்சு துக்கத்தை தானே அடைஞ்சிக்க. அப்ப இன்டைரக்டா அவங்களுமே துக்கம் கொடுத்த மாதிரி தான் ஆச்சு, அவங்களே நினைவு செஞ்சிட்டு இருக்கிறீங்க இல்லையா? நேற்று ஒரு சிஸ்டர் கேட்டாங்க, நான் தீவிர பெருமாள் பக்தரா இருந்தேன் பிரதர், எனக்கு மனசாச்சு உத்திக்கிட்டே இருக்குது, அவர் இப்ப பக்தி செய்யலன்றது அப்படின்றாங்க. ஆனா பக்தி செஞ்சு செஞ்சு என்னத்தை அடைஞ்சோம்? துக்கத்தை தான் அடைஞ்சோம். அப்ப துக்கத்தை கொடுக்கற பழக்கத்தை விடுறதுல என்ன கஷ்டம் இருக்குது? சுகத்தை கொடுக்கற என்ன தானே மறக்கணும். ஆனா துக்கத்தை கொடுக்கறவங்களை எல்லாம் நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, என்ன மறந்துடுறீங்க? நான் ஒண்ணும் உங்களை சென்டர்லயே வந்து உட்காந்துக்கணும் அல்லது காட்டுல போய் உட்காந்துக்கணும்னு சொல்ல, தாராளமா உங்க வீட்டுல இருங்க, ஆனா அப்பா நினைவோட இருங்க. அப்பா நினைவு இருந்துகிட்டே இருக்கணும், அதுலதான் உழைப்பு. வேற எந்த உழைப்பும் நான் உங்களுக்கு கொடுக்கல, அப்பா நினைவு இருந்துகிட்டே இருக்கணும், அப்பதான் பாவங்கள் அழியும். ஏன்னா ஒட்டுமொத்த உலகம் சுடுகாடு ஆக போகுதுன்னு தெரிஞ்சும் அதை நீங்க நினைவு செய்யலாமா? சமசுபர் இது பாத்தீங்கன்னா இடை தித்திருடாதே அப்படின்ற ஒரு படத்துல பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணுக்கு ஒரு நோய் இருக்கும், மரணம் தான் அதுக்கு முடிவுன்ற மாதிரி ஒரு நோய். ஹீரோயின் அப்ப ஒரு ஹீரோவை பார்த்து பிடிச்சி அந்த ஹீரோவை லவ் பண்ணுவா, ஆனா இவளுக்கு முன்னாடி அவன் சாவான், அந்த மாதிரி நோய் இருக்குன்னு கடைசியில்தான் தெரியும். நீ ஏன் என்கிட்ட சொல்லல? நீ சொல்லியிருந்தா நான் உன்ன லவ் பண்ணியே இருக்க மாட்டேனே, இப்ப நீ சாகிறத தாங்கக்கூடிய சக்தி எனக்கு இல்லையே அப்படின்னு துடிப்பா. பாபா சொல்ட்டர், எல்லாரும் நோயாளிகள் தான், எல்லாம் உங்களுக்கு முன்னாடி சாக போறவங்க தான் இல்லையா? அல்லது அவங்களுக்கு முன்னாடியே நீங்க போக போறீங்க, எல்லாமே சுடுகாடு ஆக போகுது, பற்று வச்சாதீங்க அப்படின்னு முன்னாடியே எச்சரிக்கை கொடுக்கறாரு. எல்லாருக்கும் சேர்த்து சொல்றாரு, ஒருத்தர் ரெண்டு பேர் இல்ல. இப்ப குழந்தையா இருந்தாலும், கணவனா இருந்தாலும், அப்பா அம்மா இருந்தாலும், தாத்தா பாட்டியா இருந்தாலும், சொந்தக்காரன், பெஸ்ட் ஃப்ரெண்டு, எதிரி, எல்லாமே. அதனால புத்தி அதுல ஈடுபடுத்தவே படுத்தாதீங்க, அது சுடுகாடாக போகுது. அதுதான் சிவன் சுடுகாட்டுல இருக்கிற மாதிரியே பக்தியில காட்டுறது. முழு சுடுகாடாக போகுது. குழந்தைகள் என்னுடையவரா ஆகிட்டாங்க அப்படின்னா உலகத்துக்கே எஜமானர் ஆகிடுவீங்க. உங்களுக்கும் தெரியும் தானே, பாபா உடையவர் ஆயிட்டாலே நான் கண்டிப்பா சொர்க்கத்துக்கு எஜமானர் ஆயிடுவேன். அப்ப அந்த குஷி எங்க, அளவு கடந்த குஷி இருக்கணுமே. நான் மாதிரி லாட்டரி சீட்டு உங்களுக்கு கிடைச்சிருக்கு, நீங்க சில்லற விஷயத்தெல்லாம் நினைச்சிட்டு கவலைப்பட்டு இருக்கீங்க. அளவு கடந்த குஷி இருக்கணும், இதுதான் மெயின் இல்லையா. இந்த பாபா சொல்லுவாரு, நீங்க யாரு, ஒரு பைசா இல்லாத மகாராஜா இல்லையா. ஒரு பைசா கிடையாது அவ்வளவு ஆனந்தம். ஒரு சில சென்டர்ஸ்ல எல்லாம், எல்லா சென்டர்ஸ்மே ஏதோ ஒரு மாத்தாச்சும் அந்த மாதிரி இருப்பாங்க. எல்ல நேரம் சிரிச்ச முகத்தோட அவங்களுக்கு அந்த ஞானம் அழகா தாரணையாகி இருக்குன்னு அர்த்தம். அளவு கடந்த குஷி இருக்கணும், அதாவது எப்பவும் சிரிச்சுட்டு இருக்கணும்னா மற்றவங்களுக்கு துக்கம் கொடுத்து சிரிக்கிற அந்த மாதிரி கிடையாது. யாருக்கும் துக்கம் எல்லாம் கொடுக்காம அந்த ஒரு வெகுளித்தனமான ஒரு சிரிப்பு இருக்கும், அந்த குஷி உங்களுக்கு இருக்கணும். இது பழைய சரீரம்னு தெரிஞ்சிருக்கிறீங்க, கர்ம கணக்க கண்டிப்பா அனுபவிச்சுதான் ஆகணும். பாபா மம்மா கூட பாத்தீங்களா, குஷி குஷியா கர்ம பலன் அனுபவிக்கிறாங்க. ஏன்னா பிரம்ம பாபாவுக்கும் வீசிங் ப்ராப்ளம் இருந்துச்சு கடைசி வரைக்கும், மம்மாவுக்கு கேன்சரே இருந்துச்சு, ஆனா எப்படி அனுபவிச்சாங்களாம், குஷி குஷியா அனுபவிச்சாங்க. மம்மா முகத்தை பார்த்தா யாருமே அவங்க ஒரு கேன்சர் இல்ல, எந்த வியாதியுமே இருக்கிற ஒரு எந்த அறிகுறியும் தெரியல, ஆனந்தமா இருக்கிறது தான் அந்த முகத்துல தெரியுது. அந்த மாதிரி குஷி குஷியா கர்ம பலன் அனுபவிங்க, கர்ம கணக்கு அனுபவிச்சுதான் ஆகணும். ஆனா சொர்க்கத்துக்கு எஜமானர் ஆகுறீங்கன்ற ஒரு நல்ல செய்தியை துக்கத்தின் உச்சத்துல வந்து அவரு கொடுக்கிறாருன்னா எவ்வளவு சந்தோஷம் இருக்கணும்ன்ற சம பாயிண்ட் இல்லையா. அடுத்தது மிகப்பெரிய குஷி நடக்க போகுது, இந்த உடலை விட்ட உடனே உங்களுக்கு கிடைக்க போறது மிகப்பெரிய சந்தோஷம். அது மைண்ட்ல இருந்துகிட்டே இருக்கணும், பயங்கரமா உள்ள போடணும். ஏன்னா ஒரு வினாடிதான் உடம்பு விட்டு வெளில போறது, அதுதான் அந்த டெஸ்ட் பேப்பர். அநேகமா அது வெளியே வந்தப்புறம் நடக்கிற டெஸ்ட் பேப்பரா கூட இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்படிதான் அந்த பிரதர், ஒரு பிரதருக்கு உடல்ல இருந்து ஆத்மா வெளியேறும்போது அப்படிதான் சொன்னாரு, உடம்புல இருந்து ஒரு 2 feet உயரத்துல என் உடம்ப நானே பார்த்தா நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. ஆனா திடீர்னு எனக்கு ஐயோ நாளைக்கு கடங்காரங்க வந்தாங்கன்னா என் பொண்டாட்டி எல்லாம் என்ன பண்ணுவோம், ஐயோ அழுவாளே, ஐயோ நான் உடம்புக்குள்ள போயிடணுமே. அப்ப அவர் சொல்றது எதை அதிகமா நினைக்கிறோம் அந்த எண்ணம் வருதுன்ற அந்த டெஸ்ட் பேப்பர் அதுவா தான் இருக்கும் இல்லையா. அதுக்குதான் பாபா அடிக்கடி சொல்றேன், நாராயணன் ஆக போறேன், அந்த உடலை எடுக்க போறேன் எடுக்க போறேன்ற அந்த எண்ணத்துல இருந்தா உங்களுக்கு பயங்கர குஷி, அந்த உடல் வியாதி எல்லாமே தெரியாம போயிடும் அப்படிங்கிற. அப்ப நிறைய பேருக்கு உடல் வியாதி, நேற்று கூட ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, பயங்கரமா எனக்கு வலி, உடம்பு வலி பயங்கரமா இருக்குது எப்பயும் விட, இப்ப அது யோகா பண்ண போயிடாதா. அதாவது உடம்பு வலி போறதுக்கு யோகா நிறைய பேர் பண்ணுவாங்க, ஹடயோகிகள் உட்பட. ஆனா இங்க அது கிடையாது, கர்ம பலன் அனுபவிச்சுதான் ஆகணும். ஆனா அது உங்க புத்திக்கு வராம பாத்துக்க முடியும், உடலோட அது போயிடும். உங்க புத்திக்கு வரும்போதுதான் அது உங்களுக்கு வலியா அனுபவம் ஆகும் இல்லையா. நான் நாராயணன் உடலை எடுக்க போறேன் அந்த போதை ஏத்திக்கிட்டே இருந்தா இது இருக்கிறதே தெரியாது. அதுதான் குஷி குஷியா அம்மா பாபா கர்ம கணக்கு அனுபவிச்சாங்கல்ல, சொர்க்கத்தின் எஜமானராக போறோம். புரியுதா, சொர்க்கத்தின் எஜமானராக போற சாதாரண விஷயம் கிடையாது. அது தெரியுதா எப்படி இருக்கும் யோசிச்சுப்பாங்க. பெருமாள் கோயிலே அவ்வளவு பிரம்மாண்டமா இருக்குது, புரட்டாசி சனி அது மாதிரி டைம்ல எல்லாம் ஏகாதசி அப்பெல்லாம் அப்படி அலங்காரத்தோட இருக்குதுன்னா ஒரிஜினல் சொர்க்கம் எப்படி இருக்கும், அங்க நான் இருக்க போறேன் உயிரோட்டமா, எவ்வளவு குஷி இருக்கணும். இருபத்தி ஒரு பிறவிக்கு உயர்ந்ததிலும் உயர்ந்த சுகத்தை அனுபவம் செய்ய போறேன். மற்றபடி இப்ப பழைய செருப்புன்ற இந்த உடல்ல, உடல்ன்ற பழைய செருப்புல சிக்கிட்டு இருக்குது ஆத்மா. கர்ம பலனா அனுபவிச்சுக்கிட்டே இருப்போம், ஆனா 21 பிறவிக்கு இதுல இருந்து சுத்தமாறும் விடுபட்டுடுவோம். ஒரு நோய் குறையுதுன்னா சந்தோஷம் ஏற்படும் தானே. அப்ப இது உண்மையிலே குறையுது இல்ல, நோய் அதிகமாகுதுன்னா என்ன இதோட முடியுது. அப்படி நீங்க யோசிங்கன்றாரு, அதுதான் பெரிய விஷயம். சில சமயம் வந்து இது தோணும், ஒரு சில வியாதி டைபாய்டு அது மாதிரி எல்லாம் வரும்பொழுது அப்பதான் நமக்கு தெரியுமே அடாட ஆரோக்கியமா இருக்குது எவ்வளவு நல்ல விஷயம். அதே மாதிரி விரல்ல நகைச்சுத்தின்னு ஒண்ணு சொல்லுவாங்களோ அப்ப பயங்கரமா வலிக்கும், அப்பதான் இந்த ஒரு விரலுடைய மகத்துவமே நமக்கு தெரியும். ஐயோ இது போயிடக்கூடாதா, இது போயிடக்கூடாதா, ஒரு மிகப்பெரிய வாழ்க்கையில மிகப்பெரிய லட்சியமா இருக்கும் அந்த டைம். அப்ப உடம்புல எங்கேயுமே எந்த வியாதியுமே இல்லாத மாதிரி குறைஞ்சுகிட்டு இருக்குதுன்னா எவ்வளவு குஷி ஏற்படணும். ஏதாவது ஆபத்து வர்ற ஆபத்து அப்படியே விலகி போயிடுதுன்னா எவ்வளவு குஷி ஏற்படுது. அந்த மாதிரி பல பிறவிகளா நீங்க சேர்த்து வச்ச ஆபத்து எல்லாம் பல பிறவிகளுக்கு நீங்கிட்டு போகுது. எந்த ஆபத்துமே கிடையாது, நேரா அப்பா கிட்ட போறேன் அப்படின்னு சிந்தனை செய்யறது தான் ஞான சிந்தனை. ஞான சிந்தனை செஞ்சு கருத்துக்களை எடுக்கிறது. பாபா ஆலோசனை கொடுக்கிறார், இப்படி எல்லாம் பேசுங்க, இப்படி எல்லாம் பேசுங்க, நிறைய இருக்குது. இப்படி எல்லாம் உங்களுக்குள்ளேயே நீங்க பேசிக்கோங்க. நாங்க 84 பிறவி இது மெயின் என்ன, ஞானத்தையே உள்ள போட்டுக்கிட்டே இருக்கும்போதுதான் இது சம்பந்தப்பட்ட எண்ணங்களே வந்துகிட்டே இருக்கும். அப்ப நமக்கு என்ன பிரச்சனையா இருந்தாலும் அதுக்கான தீர்வு தெரியும். இப்ப நாம பாபா கிட்ட போறோம், பாபா கிட்ட இருந்து ஆஸ்தி அடைவோம். நிறைய பேருக்கு வந்து இது காட்சியாகவும் கிடைக்குது, சாட்சாத்காரம் கிடைக்குது. இதுல ஒரு சிலருக்கு கண்ணுக்கு தெரியுது, ஒரு சிலருக்கு தெரியல, காட்சி கிடைக்கல. உதாரணத்துக்கு அம்மாவுக்கு எந்த சாட்சாத்காரமும் ஆகல, ஆனா பிரம்மா பாபாவுக்கு விநாசத்தின் சாட்சாத்காரமும் ஆச்சு, சொர்க்கத்துடைய ஸ்தாபனையின் சாட்சாத்காரமும் ஆச்சு. வருங்காலம் பற்றிய மிகச்சரியான சாட்சாத்காரம் அவருக்கு ஆச்சு. இருந்தாலும் நாமத்தான் இந்த விஷ்ணுவா ஆக போறோம்னு முதல்ல அவருக்கு புரிஞ்சுதானா புரியல, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஞானம் வர வரதான் அவரு புரிஞ்சுக்கிட்டாரு. இந்த விகாரி இல்லற தர்மத்திலிருந்து இப்ப நிர்விகாரி இல்லற தர்மத்துக்கு போறோம். தத்துவம் நீங்களும் பாபாவுடைய படிப்பு மூலமா இப்படி ஆகுறீங்க. வேகமா ஓடணும். மற்றபடி பாட்டுல அம்மாவுடைய மகிமை இருக்குது, அதனால ஜகதம்பான்றது உண்மையில பிரம்மகுமாரிகள் எல்லாருடைய மகிமையும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. முழுக்க முழுக்க இந்த ஞானத்தை பற்றிய சிந்தனையே இருக்கும் இல்லையா. நாம இப்ப 84 பிறவி முடிச்சிட்டோம், அப்பா கிட்ட போயிட்டே இருக்கிறோம், அப்பா கிட்ட போயிட்டே இருக்கிறோம், நிறைய பாவத்தை சேர்த்தோம், எல்லாம் முடியுது. இந்த குஷி இருந்துகிட்டே இருக்கணும். மம்மாவுக்கு எந்த சாட்சாத்காரமுமே ஆகல. சோ சாட்சாத்காரம் ஆனாதான் என்னால உயர்ந்த பதவியை அடைய முடியும் போல இருக்குதுன்னு தப்பா புரிஞ்சுக்காதீங்க. மம்மாவுக்கே ஆகலன்ற, மம்மாவுக்கு எந்த விதமான சாட்சாத்காரமும் ஆனதே கிடையாது. ஆனா மம்மாவை பார்த்து நிறைய பேருக்கு துர்கா தேவி சாட்சாத்காரம் கிடைச்சிருக்குது, ஆனா மம்மாவுக்கு ஆகல. ஆனா பிரம்மா பாபாவுக்கு துல்லியமா காட்சி கிடைச்சதான் மகாவிஷ்ணு. அதே மாதிரி உலக அழிவு அதுவும் கிடைச்சதான். ஆனா அது நானு டக்குன்னு அவருக்கு புரியல. போக போக இந்த ஞானத்தை கேட்க கேட்க அவரு புரிஞ்சுகிட்டாரு. அதனால நீங்க இப்ப புரிஞ்சுக்கணும், இது விகார இல்லற தர்மம். இங்கனால என்ன, இது துக்கம்தான். கல்யாணம் ஆனவுடனே பொண்ணு பையன் எல்லாருடைய முகமும் அப்படியே ஒரு மாதிரி ஒரு மிகப்பெரிய தப்புல மாட்டிக்கிட்டோம் அப்படின்றது கண்டிப்பா உணர்றாங்க எல்லாருமே. வெளியில அப்படி பகட்டா காட்டிக்கிட்டாலும் ஒரு ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கு. அது அந்த பயம் தான் அடிப்படை காரணம் கணவன் மனைவிக்குள்ள சண்டை வர்றதுக்கு. குழந்தைய வளர்க்க தேவையில்ல, இது பண்ண தேவையில்ல, இப்படி செலவு பண்ணா என்ன ஆகுறது அப்படி. அப்ப என்ன ஆயிடுது, அது விகார இல்லற மார்க்கத்துலதான் இந்த பிரச்சனை. நிர்விகார இல்லற மார்க்கம், தூய்மையான இல்லற மார்க்கத்துல எந்த பிரச்சனையும் இருக்காது. ஏன்னா விகாரம் வந்தாதானே துக்கம் வருது. தூய்மையான இல்லற மார்க்கத்துல இருந்த அந்த லட்சுமி நாராயணன் நான் தான், நானே அந்த மாதிரி ஆக போறேன். தத்துவம் இது பிரம்மா பாபாவுக்கு மட்டும் இல்ல உங்களுக்கும் பொருந்தும். இந்த படிப்பின் மூலமா நீங்க அப்படி ஆயிட்டு இருக்கிறீங்க. நாராயணன் இலக்கு இருக்குது 5000 வருஷத்துக்கு முன்னாடி. சோ அந்த 5000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அந்த நிலைக்கு நோக்கி வேகமா ஓடணும், இல்லனா ஓட முடியாது. ஏன்னா அந்த நேரமே விசில் வச்சிருவேன். சோ இப்பவே மதுபனில 2018 உலக அழிவு ஸ்டார்ட் ஆயிடும் அப்படின்லாம் சொல்றாங்க. ஆனா அது வரைக்கும் கூட கம்ப்ளீட் ஆகுமான்னு கூட தெரியல இல்லையா. ஏன்னா வேக வேகமாக உலகம் மாற்றம் அடையறத பாக்குறோம், அதாவது சம பிரதானமாகறது. இப்ப நமக்கு டைம் ரொம்ப கம்மி, எல்லாத்தையும் விட நாம இந்த உடம்புல இருக்கிற வரைக்கும் தானே உலகம் அழியறதுக்கு இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் இருக்கட்டும். எனக்கு டக்குன்னு போயிடுச்சுன்னா இல்ல, எத்தனை பேர் திடீர்னு உட்காந்துன்னு இருக்கிறாங்க, படுத்துட்டு இருக்காங்க, டப்புன்னு நெஞ்சு வலிக்குதுன்றாங்க, டக்குன்னு போயிடுறாங்க, போயிடுச்சுன்னா முடிஞ்சிச்சு தானே. இப்ப அதுக்கு முன்னாடி இப்ப சரீரம் விட்டா நான் நாராயண் ஆயிடணும், அந்த அளவுக்கு தீவிரமா முயற்சி இருக்கணும். இப்ப பாடல்ல வந்து ஒரு மம்மாவுக்கு மகிமை பாடின மாதிரி இருக்கு, ஆனா இது எல்லாருமே நம்ம ஜெகதம்பா தான், மாஸ்டர் ஜெகதம்பா. அதுல நம்பர் ஒன் மம்மா இல்லையா. சரி, உண்மையிலே தாய் தந்தைன்னு சொல்றோமே யார சொல்றோம்? சிவபாபாவோ நிராகார உடலற்றவர், அவரை இறை தந்தைன்னு சொல்றது கரெக்ட். ஆனா தாய் நிராகாரரா இருக்க முடியாது, தாய் மூலமா ஜென்மம் கொடுக்கப்படுது, அதனால தாய் நிராகாரரா இருக்க முடியாது. தந்தை தான் நிராகாரர், ஆஸ்திய கொடுக்கறது என்னமோ அப்பாதான். அவரு தன்னுடைய அறிமுகத்தை கொடுக்க கண்டிப்பா இந்த பூமிக்கு வர்றாரு. இந்த பிரம்மா தான் தாய் தந்தையாக ஆக வேண்டி இருக்குது. எனவே இவர் பெரிய தாய் ஆகிவிட்டார். பாட்டனர் நிராகாரர், எவ்வளவு அதிசயமான விஷயங்கள். தாதி அதாவது கிராண்ட் மதர், பாட்டி யாருமே கிடையாது. இந்த பிரம்மாவோ ஆணாக இருக்கிறாரு, ஏன்னா முகவம்சாவளி. நான் எவ்வளவு ஆழமான விஷயங்களை புரிய வச்சிட்டு இருக்கிறேன். யாரோட புத்தியிலுமே தாய் தந்தைன்னு யார சொல்றோன்னு புத்தியில பதியாது, பதியவே முடியாது. அவங்க கிருஷ்ணரை சொல்றோம்னு நினைக்கிறாங்க. இதுலதான் வித்தியாசம் ஆயிடுச்சு, தப்பாயிடுச்சு. ஒரே ஒரு தப்பு, ஆனா மிகப்பெரிய தப்பு. ஏன்னா இந்த பாரதம் இவ்வளவு கீழான நிலையை அடையிறதுக்கு ஒரு ஏதோ ஒரு காரணம் இருக்கணும்ல, அந்த காரணம் இந்த தப்பு தான். இப்பதான் இத தெரிஞ்சுக்கிட்டீங்க. சோ இத மறக்கடித்தது யார், எந்த காரணத்தினால நம்ம மறந்தோம், இறைவன் கிட்ட வந்து முகத்தை திருப்பினது யார்? இந்த மாயா ராவணன். ஏன்னா எப்படி பாபா செய்பவர் சேவிப்பவரோ அதே மாதிரி மாயா கூட செய்பவர் சேவிப்பவரா தான் இருக்கான். பாபா சுகத்துக்கான காரியத்தை செய்பவர் சேவிப்பவர், ராவணன் துக்கத்துக்கான காரியத்தை செய்பவன் சேவிப்பவன், துக்கத்தை கொடுக்கறான். அதனால அப்பா கிட்ட இருந்து முகத்தை திரும்ப செஞ்சிடறான். இப்ப சுயம் தந்தையே சொல்றார், ஹே ஆத்மாக்களே நிரந்தரமா என்ன நினைவு செய்யுங்க, என்னோட குழந்தை நீங்க, ஆஸ்தி அடையணும்னா நீங்க என்ன நினைவு செஞ்சா போதும், பாவம் எல்லாம் அழிஞ்சிடும். இது எல்லையற்ற தந்தை கிட்ட இருந்து பிரம்மா மூலமா உங்களுக்கு இந்த வழியை நான் கொடுக்கறேன். குரு பிரம்மான்னு சொல்றாங்க, ரொம்ப ஃபேமஸா இருக்குது. அப்படி சொல்றவங்களே இறைவன் சர்வ வியாபி, கரை காண முடியாதவர், ஆதி அந்தம் இல்லாதவர் அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்மளும் அப்படிதான் சொல்லிட்டு இருந்தோம், இவங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான், நம்மளும் நம்பிட்டு தான் இருந்தோம். ஆனா இதையெல்லாம் சொல்ல வச்சது மாயான்னு இப்பதான் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். ஒரு பக்கம் இறைவன் பேருக்கும் உருவத்துக்கும் அப்பாற்பட்டவர்னு சொல்லிட்டு, இன்னொரு பக்கம் சர்வே அப்படின்னு சொல்றாங்களா, ரெண்டும் எப்படி ஒன்னா இருக்க முடியும்? குரு சொன்னா உடனே ஏத்துக்கிறாங்கப்பா, ஆனா குரு மூலமா சொன்னது மாயா, உங்களை தப்பான விஷயத்த நம்ப வச்சு, தப்பான விஷயத்த செய்ய வச்சு கீழே தள்ளிடுது. கீழே விழுந்த உங்களை உயர்த்துறதுக்காக, தவறு செய்யாதவர்களாக மாத்துறதுக்கு பாபா வந்திருக்கிறார். நல்ல விதமும் முயற்சி செய்ய வைக்கிறாரு, ஆனா நம்ம பாக்கியத்தை அமைச்சுக்கிறதுக்கான முயற்சியை நாமத்தான் பண்ணணும். அப்பாவை நினைவு செஞ்சு, ஆனா நினைவு செய்யறது ரொம்ப ஈஸி. எப்படி ஒரு கன்னி பெண்ணுக்கு நிச்சயதார்த்தம் ஏற்பட்டுருச்சுன்னா, உடனே அந்த நிச்சயிக்கப்பட்ட ஆணோடு புத்தி முற்றிலும் ஒட்டிக்குது இல்லையா? அந்த மாதிரி உங்களுக்கு சிவபாபாவோட உறவு ஏற்பட்டுடுது, அவரோட புத்தி இணைஞ்சிருக்கணும். தந்தை சொல்றாரு, என்ன நினைவு செய்யுங்க, உங்க ஆத்மா தூய்மை ஆயிடும், அப்ப நீங்க என் கூடவே வந்துடுவீங்க. நான் உங்களை கண்ணுல கண்ணுல இருக்கிற இமையில உட்கார வச்சு அழைச்சிட்டு போவேன். அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் என் நினைவுலேயே மூழ்கி இருங்க போதும், பாவத்துல இருந்து விடுபட்டுடுவீங்க. நான் உத்தரவாதம் கொடுக்கறேன், பாவத்துல இருந்து கண்டிப்பா விடுபட்டுடுங்க. என் நினைவுலயே மூழ்கி இருந்தா, நீங்க எப்படிப்பட்ட பாவம் செஞ்சிருந்தாலும் சரி, என் நினைவுல மூழ்கி இருங்க, விடுபட்டுடுவீங்கன்ற. சூப்பர் இல்லையா? இந்த லட்சியத்தையே கொடுக்காம விட்டா நீங்க எப்படி முயற்சி செய்வீங்க? இங்க குருட்டு நம்பிக்கையின் விஷயம் எல்லாம் கிடையாது, இது சிவபாபாவுடைய கல்லூரி. அவர் சொர்க்கத்தின் படைப்பு கர்த்தா, அமரலோகத்துக்காக கற்பித்துக் கொண்டிருக்கிறார். இப்ப மரண லோகம், மரண உலகம் முடிஞ்சிடும், இதுக்கு பிறகு கண்டிப்பா சத்தியுகம் வரும். இந்த சக்கரம் சுத்திக்கிட்டே இருக்குது. தாயும் நீயே தந்தையும் நீயேன்றாங்களே, அந்த மகிமை உண்மையிலே யாருக்கு வரும், யாருக்கு சொல்ல முடியும் தாயும் நீயே தந்தையும் நீயேன்ட்டு? ஏன்னா உடலற்ற இறைவன் தாயா இருக்க முடியாது. சூப்பரா சொல்ற இல்ல, தந்தை தான் அவரு. அப்ப தாயும் தந்தையுமாக ஒருத்தர் இருக்காருன்னா, இந்த உலகத்திலேயே அவரு பிரம்மா மட்டும்தான். ஆனா ஆன்மீக தாய் தந்தை இல்லையா? சோ நமக்கு அப்பாவா இருக்கிறார், அந்த விதத்துல சிவபாபா தாத்தா ஆயிடுறாரு. அதே நேரத்துல சிவபாபா அப்பான் போது இவர் அம்மாவாயிடுறாரு, பிரம்மா. சோ அப்ப பிரம்மா வந்து அம்மாவாகவும் இருக்கிறாரு, அப்பாவாகவும் இருக்கிறார். சிவன் வந்து அப்பாவா தான் இருக்கிறார். அதனாலதான் எல்லா மதத்திலும் கடவுள் அப்பா தான் சொல்லுவாங்க, பாரதத்துல மட்டும்தான் தாயும் தந்தையும் ஆகின்றாங்க. ஏன்னா இங்கேதான் தாயை தத்து எடுக்கிறார். ஏன்னா கடவுளை பற்றி அறிமுகம் யாருக்குமே தெரியல. அப்ப உண்மையான அறிமுகத்தை கொடுக்கணும்னா இங்க வரணும், ஆனா அவருக்கு உடல் கிடையாது. அப்ப அவர் எந்த உடலை எடுத்து தன் குழந்தைகளை படைக்கிறாரோ அந்த உடலுக்கு சொந்தக்காரர் தான் தாய், பெரிய தாய், பெரியம்மா, பிரம்மா பாபா. மாமா வந்து சின்ன அம்மா இல்லையா? சரி, அப்ப நமக்கு தாத்தாவாயர், பாட்டி யாராவது இருக்கிறாங்களான்னா கிடையாது. சமஸ்தபர் இல்லையா, பிரம்மாவுக்கு அப்பாவாயிட்டாரு அப்படின்னா நமக்கு பாட்டி கிடையாது. சிவபாபாவுக்கு அப்பா கிடையாது இல்லையா? சோ இது ஆழமான விஷயம் இல்லையா? ஒரு பக்கம் என்னுடைய மனைவி பிரம்மான்னு சொல்றாரு, அப்ப பிரம்மா பாட்டி கிடையாதா அப்படின்னு தோணும். அதாவது பிரம்மா மனைவினா அப்ப சிவபாபா அப்பாவாயிடுவாரு. பிரம்மா சிவபாபாவுக்கு குழந்தைன்னா பிரம்மாவுடைய குழந்தையாகிய நமக்கு சிவபாபா தாத்தா ஆயிடுவார். சோ அந்த அர்த்தத்துல சிவபாபா நமக்கு பாட்டி கிடையாது. பிரம்மா வந்து ஆண் தான். அவர் மூலமாக எப்படி படைக்கப்படுது? முகவம்சாவளி, வாய் வழிய படைக்கப்படுது. ஏன்னா அவர் ஆண் இல்லையா? இது ஆழமான விஷயங்கள். ஆதாம் மூலமா தான் படைப்பு நடக்குது. இந்த ஆதாம் தான் பிரம்மா இல்லையா? சாதாம்க்கு ஏன் அந்த மகிமை? அதுதான் பிரம்மா. இப்ப கிருஷ்ணரை பார்த்து தாயும் நீயே தந்தையும் நீயே அப்படின்றது மிகப்பெரிய தப்பு. அதனாலதான் பாரதம் துக்கம் ஆயிடுச்சுன்ற. ஏன்னா உங்களுடைய புத்தி எங்க போச்சு? தேகதாரிய நினைக்க ஆரம்பிச்சிட்டீங்க. எந்த தேகதாரி? எந்த தேகதாரிக்கு ஞானமே இல்லையோ அவரை நினைக்கிறீங்க. அப்ப என்ன ஆயிருது? கிருஷ்ணரை கும்பிடுறீங்க. ஒருத்தர் சொல்றாரு, ஒரு கம்ப்யூட்டர் சென்டர் நடத்துறாரு, நிறைய விவேகானந்தா போட்டோ எல்லாம் இருந்துச்சு, உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குதா? அவர் சொல்ற ரொம்ப புத்திசாலித்தனமா, இங்க பாருங்க முருகன் பிள்ளையாரு நாராயண ராமரு இவங்களெல்லாம் யார் பார்த்தா? நீங்க பாத்தீங்களா? நான் பார்த்தேனா? ஆனா விவேகானந்தர் பார்த்தா, அதனால நான் அவங்கள சாமினா ஒத்துக்குவேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? கிருஷ்ணரை எப்ப நீங்க சாமியா நினைக்க ஆரம்பிச்சீங்களோ அப்புறம் அப்படியே மனிதர்களை சாமியா நினைக்க ஆரம்பிச்சுட்டீங்க. அது அதனாலதான் பாரதம் கீழானதா ஆயிடுச்சு. ஏதோ ஒரு காரணம் வேணும்ல கீழே விழுறதுக்கு, அதுக்கான முக்கியமான காரணம் இதுன்ற. அப்ப இறைவன் கிட்ட இருந்து புத்தியை திருப்ப வச்சுட்டான் ராவணன். ராவணன் பண்ண வேலை இது. பாபா எப்படி செய்பவர் செய்விப்பவரா மறைமுகமா இருந்து நம்மளை சுகம் நிறைந்த தேவதையா மாத்துறாரோ, அந்த மாதிரி இந்த ராவணனும் மறைமுகமா இருந்து தேவரையே கீழான மனிதனா கலியுக சூத்ரனா மாத்திடுறான். அதனால அவங்க துக்கத்தை அனுபவிக்கிறான். பாபா மூலமாக நம்ம சுகத்தை அனுபவம் செய்யறோம். இப்ப பாபா சொல்றாரு, துக்கத்துல மாட்டிட்டு இருந்தீங்க இல்லையா, முற்றிலும் விடுபடணுமா என்ன நினைவு செய்யுங்க. ஏன்னா கடந்த ஜென்மத்துடைய பாவ கணக்கு அழியாத வரைக்கும் நீங்க துக்கத்தை அனுபவிப்பீங்க. சோ அதை அழிக்கிறதுக்கு என்ன நினைவு செய்யுங்க. நீங்க எப்படிப்பட்ட பாவம் செஞ்சிருந்தாலும் நான் கேரண்டி கொடுக்கறேன், என்ன நினைவு செஞ்சா தப்பிச்சிடுவேன் இல்லையா. ஹைகோர்ட்ல ஒரு தண்டனை கடைஞ்சா மேல்கோர்ட்டுக்கு அப்பீல் பண்றாங்க பாருங்க. இங்க பாபா சொல்றாரு, அந்த பாவ கரைய ஃபுல்லா எரிச்சிடு, தப்பிச்சிடுவ, என் நினைவுல இரு, நான் உனக்கு கேரண்டி கொடுக்கறேன். ஆனா பண்ணலன்னா அவரு பொறுப்பு கிடையாது. அதே மாதிரி ஒரு கடையில போய் சொல்றோம், பாபா சொன்ன மாதிரி நீங்க டெய்லியும் ஒரு அரை மணி நேரம் பாபாவை நினைங்களா, இந்த மாதிரி கண்டிப்பா உங்க பிசினஸ் பயங்கரமா இருக்கும் அப்படின்னு. இப்ப போய் பாக்குறேன் ரெண்டு மாசம் கழிச்சு, நம்ம பிசினஸ் ஓஹோன்னு ஓடும். நீங்க முரளி கேட்டீங்களா பிரதர் டெய்லியும்? கேட்டாதான் கடவுள் கொடுப்பாரா? சரி அரை மணி நேரம் நினைச்சா எங்க, எனக்கு ஒரு நிமிஷத்துக்கு மேல எல்லாம் எதுக்கும் டைம் கிடையாதுங்கன்றாரு. அப்ப என்ன பண்ண முடியும் இல்லையா? என் நினைவுல இருந்தா நீ தப்பிச்சிடுவேன்றாரு, நான் கேரண்டி கொடுக்கறேன் கடவுள் சொல்றாரு இல்லையா. ஆஸ்தி அடையணும்னா என்ன நினைவு செய், கண்டிப்பா அடைவ, பாவம் எல்லாம் அழிஞ்சிடும். இப்ப பாவம் அழியுதுன்னா அது எப்படி தெரிஞ்சுக்கலாம்? அந்த பாவம் செய்யக்கூடிய எண்ணம் உங்களுக்கு ஃபுல்லா போயிடும், அழிஞ்சிருச்சுன்னு புரிஞ்சுக்கலாம் இல்லையா. சோ அது பின்னோக்கி நம்ம போயிட்டு இருக்கிறோம், அந்த பரிசுத்த நிலையை நோக்கி போயிட்டு இருக்கிறோம். இப்ப பாபா குழந்தைங்க யாராவது எந்த விகாரமும், அதுக்கு ஒரு உதாரணம் வந்து இது எல்லா விகாரத்துக்கும் பொருந்தும். ஒரு உதாரணமா வந்து நீங்க கரிமீன் சாப்பிடுறது விட்டுட்டீங்க, அதாவது கரிமீன்லயே மூழ்கி கடந்த குடும்பமா இருக்கலாம், அப்படி இருந்து கூட நீங்க விட்டுட்டீங்க, வருமா வருமா நல்ல பக்காவா யோகா பண்ணிட்டு விட்டு ஏதோ ஒரு டைம்ல தவிர்க்க முடியாத சந்தர்ப்பத்துல நீங்க சாப்பிட வருது அப்படின்னா, அது சுத்தமாறும், உங்களுக்கு சுவையே இல்லாதது உங்களுக்கு அனுபவமா இருக்கும், ஆச்சரியமா இருக்கும். அப்படின்னா என்ன, நீங்க வேற யுகத்துக்கு போயிட்டீங்க இல்லையா, அல்லது பல ஜென்மம் பின்னாடி போயிட்டீங்க. அப்ப உங்களுக்கு பிடிக்காது, சோ அது அனுபவம் ஆகுது. சோ அதுதான் பாவத்தை எரிக்கிறதுன்றது, எரிஞ்சிருக்குதுன்னு அர்த்தம். சோ அதே மாதிரிதான் காமம் கோபம் எல்லாமே. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல நீங்க வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிருக்கலாம், அந்த மனைவியோ அல்லது கணவனையோ தொர்த்தி தொர்த்தி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி இருக்கலாம். ஆனா பாபா நினைவுல இருக்க இருக்க அது உங்ககிட்ட அந்த பற்று நீங்கிறது கிளியரா தெரியும். வெளியில சொல்லதுனால அது நல்லா தெரியும், ரெண்டு பேருக்குமே தெரியும், ரெண்டு பேரும் பாபா குழந்தையா இருந்தா. அப்ப என்னன்னா அது அதுல இருந்து விலகுறீங்கன்னு அர்த்தம். சோ அதே மாதிரி ஐயோ நம்ம குழந்தை இப்படி இப்படின்னு அந்த பயந்துகிட்டே இருக்கிறது இல்லையா, அந்த பயம் எல்லாம் நீங்கிறது தெரியும். சோ அப்ப அந்த பாவம், ஏன்னா சொர்க்கத்திலயும் தான்ப்பா குழந்தை பிறக்கும், சொர்க்கத்துல யாருமே கவலையப்படலையே, அவங்க ஒன்னும் அப்படியே சேர்த்து வைக்கணும் இதை பண்ணலாம் அதை பண்ணலாம் நினைக்கல, தானாவே எல்லாமே நடக்கும். சோ அந்த சக்தி இருக்கும்போது பயப்படுறதுன்றது ஒரு வீண் எண்ணம் தான் இல்லையா. சோ அது இல்லாத போது எல்லாமே கரெக்டாவே நடக்கும், நடக்கணும் நடக்கணும் நினைக்கிறதே ஒரு வீண் எண்ணம் ஆயிடுது, அதை பத்தி கவலையே படல. இது நரகம், பாபா கூப்பிட்டா போகணும். நான் குழந்தைக்கு பண்ற உண்மையான நன்மை, குழந்தை உன்னை கூப்பிட்டா நேரா ஓடி போயிடணும், அப்பா அம்மா எல்லாம் திரும்பி பார்க்க கூடாது, அதை சொல்றதுதான் உண்மையான நன்மை. அதை சொல்லிட்டாலே உங்க கடமை முடிஞ்சு போச்சு, அதனால நீங்க கவலைப்பட தேவையில்ல இல்லையா. சோ இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கலாம், பாவம் எரியுதுன்ட்டு. சோ அந்த நினைவுல இருக்க இருக்க தப்பிச்சிடுவீங்க. ஆனா மனிதர்கள் பாருங்க, கடவுளை ஒரு பக்கம் அவருக்கு பேர் உருவமே கிடையாது, இன்னொரு பக்கம் எல்லா இடத்துலயும் நிறைந்துன்றாங்க, எப்படி ரெண்டும் ஒன்னா இருக்க முடியும்? சயின்ஸ்ல சொல்லுவாங்க உயிரற்ற பொருள்ல இருந்து உயிரே வராதுன்னுவாங்க, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லாத இடத்துல இருந்து பிக் பேங் தியரி மூலமா உலகம் வந்துச்சுன்னு வாங்க. இப்ப பிக் பேங் தியரி மூலமா வந்துச்சுன்னா உலகம் வந்துச்சு, அப்புறம் ஒண்ணு இல்லாத இடத்துல இருந்து உயிர் வந்துச்சுன்னு வரும். அப்ப ஒரு பக்கம் உயிரற்ற பொருள்ல இருந்து உயிர் வராதுன்னு நிரூபிச்சாச்சு, அதே மாதிரிதான் இங்க உருவமே இல்லைன்றீங்க. அப்ப எங்கும் நிறைந்து இருப்பதாவதுனா இங்க எல்லாமே உருவத்தை தானே பாக்குறோம் இங்க, அப்ப ரெண்டும் எப்படி உண்மையா இருக்க முடியும்? மக்கள் யோசிக்கிறதே இல்ல, குரு சொன்னா கண்ண மூடிட்டு நம்பிடுறது. இந்த மாதிரி மாயா நம்மளை நம்ப வச்சு கீழே தள்ளிடுச்சு, இப்ப கீழே விழுந்து கிடக்குற நம்மளை உயர்த்தறாரு, அவ்வளவு முயற்சி செய்றாரு, பல விதமா சொல்றாரு, பல விதமா டெஸ்ட் பேப்பர் கொடுக்கறாரு இல்லையா. இந்த குழந்தை எப்படி சொன்னா கேக்கும், யாரு மூலமா சொன்னா கேக்கும், அதையுமே பாபா பாக்குறாரு. இப்படியெல்லாம் பாபா புத்திவானுக்கெல்லாம் புத்திவான் இல்லையா, அவரு அவ்வளவு முயற்சி செய்யறாரு, செய்ய வைக்கிறார். ஆனா பாக்கியத்தை நீ தானே அமைச்சுக்கணும், பாபா சொல்றத நீ கேட்கணும்ல. பாபா நீ என்ன சொன்னாலும் செய்ய நான் தயாரா இருக்கிறேன் பாபா, என்ன மாத்து பாபா, நாராயணன்னா ஆக்கிடு பாபா, சொல்லிக்கிட்டே இருங்க டெய்லியும், அவர் கண்டிப்பா பண்ணுவார். ஏன்னா அந்த மாதிரி குழந்தையதான் அவருக்கு பிடிக்கும். இந்த இடத்துல வந்து எனக்கெல்லாம் அந்த ஆசை இல்லப்பான்ட்டு பெருமை சொல்லாதீங்க, அது ரொம்ப அசிங்கம். நாராயணனாக எனக்கு ஆசை இல்லைன்னு சொல்றது அசிங்கம், நீங்க பிரம்மகுமாரியே கிடையாது இல்லையா. உலகியல்ல இந்த கலியுகத்துல பெரிய ஆள் ஆகணும்ன்ற ஆசை இல்லைன்னா அது பெருமை, ஆனா நாராயணன் ஆகிற ஆசை இல்லைன்னா அது உண்மையில அசிங்கம். உங்க பாக்கியத்தை அமைச்சிக்கணும், தந்தைய நினைவு செய்யணும் இல்லையா. அப்பாவை நினைவு செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸி தானே, அப்பாவை நினைவு செய்யுங்க. எப்படி ஒரு பொண்ணுக்கு நிச்சயதார்த்தம் ஆன உடனே அந்த கணவனையே புத்தியில நினைச்சுக்கிட்டு இருக்குது இல்லையா, அப்படியே மயங்கி, அதுவும் இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா போன் கைமா இருப்பாங்க இல்லையா. அந்த மாதிரி பாபாவோடு உங்களுக்கு ஏற்பட்ட உறவு அந்த மாதிரி இணைஞ்சு இருக்கிறீங்களா? என்ன நினைவு செஞ்சுக்கிட்டே இருங்க, தூய்மை ஆயிடுவீங்க இல்லையா. பாபா சொல்ல கணவனுக்கு ஏத்த ஜோடி இருக்கணும்ல, கணவன் அழகா இருக்கிறாரு, மனைவி கண்ணுங்கிற இருந்தா நல்லாவா இருக்கும். இப்ப பாபா வந்து அழகா இருக்கிறாரு, சம தூய்மையா இருக்கிறாரு, அவருக்கு சமமா நீங்க ஆகணும் இல்லையா. நினைவு செஞ்சிட்டே இருங்க, ஆயிடுவீங்க, என் கூடவே வந்துடுவீங்க இல்லையா. அப்ப உங்களுக்கு உயிர் பிரியறதே தெரியாது இல்லையா. இப்ப அந்த பிரதர் சரீரம் விட்டு வரும் பாத்தீங்கன்னா நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்குதுன்னா டக்குனு பிரிஞ்சிச்சு, வலியே அனுபவிக்கல, ஸ்லைட்டா இருக்கிற மாதிரி. சோ அது அவருக்கு ஒரு விதமான எச்சரிக்கை தான், என் நினைவுல இருக்கிறியான்ற மாதிரி தான் அது. சதம்பாத சார், என் நினைவுல இருந்தா உனக்கு எந்த வழியும் இல்லாம கண்ணுல இமையில வச்சு உன்னை நான் இழுத்துட்டு போறேன்ற. பாவச்சுமை இருந்தா அப்படி அழிச்சிட்டு போக முடியாது, அதுக்குதான் பாபா சார் என் நினைவுல இரு, பாவத்துல இருந்து கண்டிப்பா விடுபட்டுடுவேன் நான் கேரண்டி கொடுக்கறேன். சோ இந்த லட்சியம் இல்லைன்னா எப்படி முயற்சி செய்வாங்க எல்லாரும் ஆன்மீகமா? அதெல்லாம் வயசான அப்புறம் செய்யறது, ஏன்னா அவங்களுக்கு லட்சியம் இல்லை. என்ன லட்சியம்னே தெரியல, சரி இதெல்லாம் முடிச்சுட்டு காய்ச்சல் ஆகுதுன்றாங்க. என்ன லட்சியம்? கடைசி பிறவியா எந்த நேரம் வேணாலும் விசில் ஊதிடுவாரு, தப்பிச்சு போகணும். எவ்வளவு பாவம் செஞ்சிருக்கிறோம், ஆனா இந்த ஜென்மத்துல செஞ்ச பாவத்தையே நினைச்சு பாருங்களா, எவ்வளவு பண்ணி இருக்கிறோம். அதுல இருந்து எப்படி தப்பிக்கணும்? தண்டனையே இல்லாம தப்பிக்கணும், அதுக்கான வழியை சொல்லி இருக்கிறாரு இல்லையா. இந்த லட்சியத்தை ஞாபகம் வச்சுக்கிட்டே இருங்கன்ற, லட்சியத்தை லட்சணத்தை கொண்டுட்டு வாங்க, அதுக்கு லட்சியத்தை முன்னாடி முன்னிறுத்தி வைங்க. நாராயணன் ஆகணும் ஆகணும், தண்டனையில இருந்து ஒரு சின்ன தண்டனை கூட வாங்காம நான் தப்பிக்கணும். தர்மராஜர் முன்னாடி நான் தலைக்குனிஞ்சு நிக்க கூடாது, அது மைண்ட்ல இருந்துகிட்டே இருக்கணும். லட்சியம் கொடுத்தாதான முயற்சி செய்வீங்க. இங்க குற்ற நம்பிக்கைக்கான எந்த விஷயமும் கிடையாது. சிவபாபா நடத்துற காலேஜ், சிவபாபாவே இங்க ஞானத்தை கொடுக்கிறார். எதுக்கு கொடுக்கிறாரு? புது சொர்க்கத்துக்காக. அவர் படைக்கிற சொர்க்கத்துக்கு ஆள் எடுக்கிறார். எப்படி ஒரு ஒரு பெரிய கம்பெனி கட்டுறாங்கன்னா அது கட்டிட்டு இருக்கும்போது இங்க ஆள் எடுப்பாங்க ஒரு இடத்துல. அந்த மாதிரி பாபா பண்ற அமரலோகத்துக்கு போறதுக்கு தகுதி அடைய வைக்கிறதுக்கு நமக்கு இந்த ஞானத்தை கத்து கொடுக்கிறார். அதுவும் ட்ரைனிங்கும் அவரே கொடுக்கிறார். எல்லாருமே இங்க வரலாம், ட்ரைனிங் எடுங்க, இந்த ஞானத்தை எடுங்க. இப்ப இருக்கிறது மரண லோகம், இது முடிய போகுது. சத்தியுகத்து கண்டிப்பா சத்தியுகம் வரதான் போகுது. சக்கரம் சுத்ததானே செய்யணும். உங்களுக்காக இரவு வராம போயிடுமா? இரவு விடிஞ்சு பகல் வராம போயிடுமா? அதே மாதிரி சத்தியுகம் வரத்தான் போகுது. நீங்க அதுக்கு முன்னாடி ஏந்திரிச்சு அதுக்கு தயாராயிடணும், இல்லைன்னா ஏமாந்துடுவீங்க. நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் வெகு காலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை நமஸ்தே. ஆன்மீக தாய் தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. தாரணிக்கான முக்கிய சாரம், ஆமை எப்படி காரியம் செஞ்சவனே தன்னுடைய கர்மேந்திரியங்களை உள்ளடக்கிக்கிறதோ அது மாதிரி நீங்களும் கர்மேந்திரியங்கள் மூலமாக காரியம் செஞ்சவொடனே கர்மேந்திரியங்களை உங்க வசப்படுத்தி அப்பாவையும் ஆஸ்தியையும் நினைவு செஞ்சுக்கிட்டே இருங்க. நினைவு செஞ்சுக்கிட்டே காரியம் செய்யற கர்ம யோகி ஆகுங்க. உங்களுக்குள்ள பேசிக்கிட்டே இருக்கணும், இது கடைசி பிறவி, இதோ போயிட்டேன், சொர்க்கத்தின் அதிபதி ஆக போறேன் அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கணும். இந்த ஞான ரத்தினங்களை ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுத்து பாலனை செய்யணும். எல்லாருக்கிட்டையும் ஆன்மீக அன்பு தான் இருக்கணும் இல்லையா? இந்த ஞான ரத்தினங்களை தான் உங்க வாயிலிருந்து வெளியே வரணும்ன்றது. கல் வரக்கூடாது, அதாவது வீண் விஷயம், கடுமையான சொற்கள் இது வரவே கூடாது. எல்லார்கிட்டையும் ஆன்மீக அன்பு காட்டணும். வரதானும் திட சங்கல்பத்தின் மூலம் வீணான விஷயங்கள்ன்ற நோய நிரந்தரமா நீக்கக்கூடிய வெற்றி மூர்த்தி ஆகுங்க. அதுக்கு விளக்கம், வெற்றி மூர்த்தி ஆகணும்னா அனைத்து குழந்தைகளும் இந்த ஒரு திட சங்கல்பத்தை தான் வைக்கணும். அது என்ன சங்கல்பம்? ஒருபொழுதும் வீணான விஷயத்த சிந்திக்க மாட்டோம், வீணானத பார்க்க மாட்டோம், வீணானத கேட்க மாட்டோம், வீணானத பேச மாட்டோம், வீணானத செய்ய மாட்டோம். எப்பவுமே இந்த எச்சரிக்கையோடு வீணானதுன்ற பேர் அடையாளத்தை கூட நான் அழிச்சிடுவேன். ஏன்னா இந்த வீணானதுன்ற நோய் வந்து ரொம்ப ரொம்ப கடுமையானது. அது உங்களை யோகியா ஆகுறதுக்கே விடாது. ஏன்னா வீணானதுன்றது விஸ்தாரம். விஸ்தாரத்துல அலையக்கூடிய புத்திய ஒருங்கிணைக்கக்கூடிய சக்தியின் மூலம் சார சொரூபத்துல நிலைக்க வையுங்க. அப்பதான் நீங்க சகஜ யோகியாகவும் வெற்றி மூர்த்தியாகவும் ஆவீங்க. லோகன் மற்றவங்களுக்கு இந்த ஞானத்தை அல்லது இனிமைத்தன்மையா இருக்கணுங்கிற விஷயத்த வாய் மூலமா சொல்றதுக்கு பதிலா உங்களை நீங்க உதாரணமாக்கி நடைமுறையில செஞ்சு காட்டு, செஞ்சு காட்டுறதன் மூலம் கற்பிப்பவரா ஆகுங்க. நான் செய்யறத பார்த்து மத்தவங்க செய்யணும்ன்ற லட்சியம் வைங்க அப்படின்னு சொல்றாரு. சரி, வரதானம் பாபா சொல்றாரு, எப்படிதான் வீண் எண்ணம் வரும்னே தெரியாது இல்லையா? டக்குன்னு வருது. பாபா நினைவுலயே அடுத்த ஒரு மணி நேரம் இருக்கிற நான் பரந்தாமத்துல இருக்கிறேன் நீங்க நினைச்சு அப்படி பயிற்சி பண்ணும்போது அது டக்குன்னு தெரியும். நீங்க வீண் எண்ணம் வந்தது கூட உங்களுக்கு தெரியாது, வீண் எண்ணத்திலே இருப்பீங்க. சோ அதுக்குதான் டைம் வைங்கன்றது. இந்த அடுத்த ஒரு மணி நேரம் நான் பரந்தாமத்துல இருக்க போறேன் அல்லது அம்மன் சொரூபத்தில இருக்க போறேன் அல்லது ஏதோ ஒரு பிராக்டிஸ்ல இருக்க போறேன் இல்லையா? இந்த வரதானம் நிரந்தர யோகி ஆகுங்க நிறுத்தினார்ல, சோ அது மாதிரி அப்படி இருக்க போறேன். அந்த மாதிரி நீங்க இருக்கும் பொழுதுதான் அது எவ்வளவு நேரம் இருந்து நீங்க டைம் எழுதணும் ஒரு மணி நேரம் கழிச்சு அப்படின்னு நீங்க நினைக்கும் போதுதான் தெரியும் எவ்வளவு வீண் எண்ணம் வருதுன்னு. அதனால்தான் சொல்றாரு கவனம் வைங்க. ஒரே திட சங்கல்பம் உங்களுக்கு இருக்கணும். அது என்னது? வீண் எண்ணம் கொஞ்சம் கூட எனக்கு வரக்கூடாது. வீண் எண்ணமே கொஞ்சம் கூட வரக்கூடாது அப்படிங்கிற சங்கல்பம் உங்களுக்கு இருக்கணும். கொஞ்சம் கூட வீண் எண்ணம் எனக்கு, வீண் எண்ணத்தை நான் சிந்திக்கவும் மாட்டேன், வீண் எண்ணத்தை பார்க்கவும் மாட்டேன். வீண் இல்லையா, வீண் விஷயம் என் புத்தியிலும் வராது, என் கண்ணுக்கும் தெரியக்கூடாது, என் காதுக்குள்ளயும் போக கூடாது, என் வாய் வழியா பேசவும் கூடாது, வீண் விஷயத்தை செய்யவும் மாட்டேன். அது மாதிரி திட எண்ணம், இன்றைய நாள் ஃபுல்ல ஒரு வினாடி கூட நான் வீண் விஷயத்துக்கு வீணாக்க மாட்டேன். அந்த மாதிரி எச்சரிக்கையா இருந்து வீண் விஷயம்னா என்னன்னு தெரியாத ஒரு நிலையை நான் அடைய போறேன். இல்ல முழுக்க முழுக்க பாபா சொன்னதை மட்டுமே பண்ண போறேன். அந்த மாதிரி வீண் விஷயத்துடைய பேரு அடையாளத்தை கூட நீங்க அழிக்கணும். ஏன்னா அது அவ்வளவு கடுமையான நோய், உங்களை யோகி ஆகவே விடார். ஏன்னா இந்த வீண் விஷயத்துடைய விஷயம் என்ன ஒரு மகத்துவம்னா, ஒரு வீண் விஷயம் அடுத்த வீண் விஷயத்தை கொடுக்கும். ஒரு விதை மாதிரி, ஒரு வீண் விஷயம்ன்ற விதை என்ன பண்ணும், அந்த எண்ணம் வந்து அடுத்தது அவன் திட்டனா தெரிஞ்சிச்சு. அவன் ஏன் திட்டனா, என்னதான் திட்டினானா, இல்ல இன்னொருத்தனை திட்டினானா, ஒருவேளை அது பண்ணாம பிடிக்காம பண்ணானோ, ஐயோ அப்ப அவன் அப்படி சொன்னதுக்கு இதுதான் அர்த்தமோ, அப்படியே போய்கிட்டே இருக்கும் இல்லையா. அப்ப அப்ப எங்க நீங்க யோகத்துல இருக்கிறது? இது பாத்தீங்கன்னா முருகன் வந்து யோகத்துல இருக்கும் பொழுது திடீர்னு அவருக்கு ஞாபகம் வருது, ஏன் தேவதைகளுக்கு இவ்வளவு துக்கத்தை அனுபவிக்கிறாங்க. உடனே அம்மா கிட்ட கேக்குறாரு, என்னால யோகால கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியலம்மா, இதுக்கு பதில் சொல்லிட்டா எனக்கு ஆயிடும். அவங்க பதில் சொல்றாங்க, இது மாதிரி நான் தாட்சாயணியா இருக்கும் பொழுது எனக்கு எதிரா யாகத்தை தட்சன் நடத்தும் போது அதுல தேவர்கள் கலந்துகிட்டாங்க இல்லையா, அந்த சாபம் தான் இன்னைய வரைக்கும் அவங்களுக்கு துக்கம் அனுபவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லாரு. இத கேட்டுக்கிட்டு இருக்கும் போதே டக்குனு ஏந்திரிச்சு போயிடுவாரு தேவதைகளை. ஓ தேவதைகள் இவ்வளவு பெரிய தப்பு, அதாவது தேவதைகள் மேல கருணைப்பட்டு ஏன் நடந்ததுன்னு கேட்க வந்தவரு, தேவதைகள் இவ்வளவு பெரிய பாவம் பண்ணாங்க, அவங்கள நான் பழி வாங்க போறேன்ட்டு ஏஞ்சே ஓடி போயிடுவாரு. எண்ணங்கள்ல இருந்தது வீண் எண்ணங்கள்ல இருந்து வீண் செய்கை செய்யறதுக்கு அழிச்சிட்டு போயிடுச்சு அவரு. அதுக்குதான் பாபா சார் அந்த வீண் எண்ணம் வரும்போது அதை வெட்டிடு. அதனாலதான் விநாயகர் கையில அந்த கோடரி காட்டி இருக்கு, டக்குன்னு வெட்டினு. அதுதான் அதுதான் தடை ஏற்படுத்துறது. நமக்கு தடை ஏற்படுத்துறது வேற எதுவுமே இல்ல, அந்த வீண் எண்ணம் தான், டக்குனு வெட்டிடுங்க. அப்படி இல்லைன்னா உங்க புத்திய அலைய வச்சுக்கிட்டே இருக்கும். யோகியா இருக்க விடாது, புத்திய ஒரு இடத்துல நிலைக்க விடாது. அதனால விஸ்தாரத்துல அலையிற புத்திய ஒருங்கிணைக்கக்கூடிய சக்தியின் மூலமா நிறுத்தி சாரத்துல எடுத்துட்டு வாங்க. அது வீண் விஷயம் எனக்கு வேண்டாம், அது தெரிஞ்சுட்டு நான் எதுவும் பண்ண போறது இல்லை, எல்லாம் நல்லவங்க எல்லாம் கரெக்டா நடக்குது, முடிஞ்சு போச்சு. அந்த நேரத்துக்கான ஞானம் என்ன, எல்லாம் நல்லவங்க கரெக்டா தான் நடக்குது, ஒரு காலத்துல நல்லவங்களா தான் இருந்தாங்க, அவங்க ஏன் இப்படி ஆனாங்கன்ற ஆராய்ச்சி எனக்கு தேவையில்லை, அவங்கள நல்லவங்களா நினைக்கிறது மட்டும்தான் எனக்கு நிம்மதியை கொடுக்கும், அவங்க எப்படி வேணாலும் இருந்துட்டு போறாங்க அப்படின்னு டக்குனு ஞானத்தை புடிச்சு டக்குன்னு பாபாட்ட வந்து நான் சக்தியை கொடுக்கணும், நான் அதை நினைச்சேன்னா வீண் எண்ணங்களின் அதிர்வலைகளை தான் நான் பறக்குவேன் இல்லையா. அதுக்காக பாபா நம்மள வந்து பாபா குழந்தைய தேர்ந்தெடுக்கல. அதனால சாரத்துல டக்குன்னு நம்ம சாரத்துல எடுத்துட்டு வரணும், அதுதான் மெயின். அப்படி சாரத்துல எடுத்துட்டு வாங்க. அப்படி எடுத்துட்டு வந்தீங்கன்னா என்ன ஆகும் தெரியுமா, எப்பவுமே சகஜ யோகி. சகஜ யோகினா என்ன அர்த்தம், யோகா பண்ணணும்னு உட்கார்றது இல்ல, நிரந்தரமாவே யோகத்துல இருப்பீங்க. அதுதான் வீண் எண்ணத்தை ஃபுல்லா கட் பண்ணிட்டா தானாவே பாபா கிட்டதான் புத்தி இருக்கும், தானாவே பாபா கிட்ட மட்டும்தான் பேசுவீங்க. அப்ப வெற்றி மூர்த்தி ஆகும் அவங்க, அப்ப தொட்டதெல்லாம் வெற்றி ஆகும். அப்பதான் அப்படின்னா என்ன, நீங்க நினைக்கிறதெல்லாம் நடக்கும், உங்க எண்ணத்துக்கு அந்த சக்தி வரும். நீங்க பாபா குழந்தை ஆனப்புறம் நீங்க நினைக்கிறதெல்லாம் நடக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அந்த வீண் எண்ணத்தை கொஞ்சம் கொஞ்சமா கட் பண்ணிட்டே வரீங்க. சோ கட் பண்ண என்ன ஆகும், நீங்க வைக்கிற எண்ணங்கள் வேலை செய்யும். ஆனா நல்ல எண்ணங்கள் மட்டும்தான் ஒரே எண்ணமா இருக்கும். கெட்ட எண்ணம் பாத்தீங்கன்னா, அவனை இப்படி பண்ணணும், அவனை அப்படி பண்ணணும், அப்படியே நிறைய எண்ணங்கள் வரும். சோ நிறைய எண்ணங்கள் வர்றதுனாலே அது நடக்காம போயிடும், நடந்தாலும் ரொம்ப லேட்டா தான் நடக்கும். ஆனா நினைச்ச உடனே நடக்கணும் அப்படின்னா வீண் எண்ணத்தை ஃபுல்லா கட் பண்ணிடுங்க, சுப எண்ணம் மட்டும் வைங்க, அது கண்டிப்பா நடக்கும். அப்ப நீங்க நினைத்தது அனைத்திலும் வெற்றி அடையிற வெற்றி மூர்த்தியாகவும் ஆவீங்க இல்லையா. சோ அப்படி ஆகுங்க. அதுக்கு என்ன பண்ணணும், வீண் எண்ணத்துக்கு லீப் பாபா சமாப்தின்னு சொன்னார். 2018 வீண் எண்ணத்துக்கு சமாப்தி ஆண்டா இருக்கும். அது பாபா வருஷத்துக்கு சில நாட்கள் மட்டும் வர்றதுனால அப்படி சொல்றாரு. நாம இப்ப பாத்தீங்கன்னா ஏப்ரல் 5 2018 இது சமாப்தி நாள், இதோட முடிஞ்சு போச்சு வீண் எண்ணம். சோ அப்படி ஒரு ஒரு நாளுக்கும் ஒரு ஒரு வாரம் தான் நம்ம எடுத்துக்கணும் இல்ல, அப்பதான் சகஜ. சோ அந்த மாதிரி திட எண்ணம் வைக்கணும். இது வந்து யுத்த மைதானம் இல்ல, நல்ல பாக்ஸிங் பண்றவங்க அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா எந்த நேரமும் அந்த பயிற்சியிலே இருப்பாங்க. பாடி பில்டர்னா எந்த நேரமும் எக்ஸசைஸ் பண்றதுல பத்தியே, அதுக்கு என்ன சாப்பிடணும் அது என்ன பண்ணணும் இதே சிந்தனையில இருப்பாங்க. சோ அதே மாதிரி நம்ம மாயையோடு யுத்தம் செய்யணும்னா இந்த வீண் எண்ணம்ன்ற ரூபத்தின் மூலமா தான் மாயா வரா. அவனை எப்படி வீழ்த்தணும்ன்றத பத்தி மட்டும்தான் சிந்திக்கணுமே தவிர மாய கிட்ட போய் மாட்டிக்க கூடாது, வீண் எண்ணத்துல மாட்டிக்க கூடாது. சோ அப்ப பாபா நினைவு, பாபா ஞானம், பாபா ஞான சிந்தனை, பாபா சேவை, சுப எண்ணங்களின் அதிர்வலைகளை பரப்புறது இதுலயே மூழ்கி இருக்கும். ஸ்லோகன் நீங்க இப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் இதுதான் ஸ்ரீமத் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா எது ஸ்ரீமத்தோ அதன்படி நீங்க நடந்து காட்டுங்க, தானாவே உங்களை பார்த்து அவங்களும் அதே மாதிரி நடந்துக்கும் இல்லையா. நம்மளே பாத்தீங்கன்னா சிறுமுஞ்சியா இருக்கிறவங்க கிட்ட நம்மளும் அதே மாதிரி நம்ம அடங்கி போனா அவன் நம்மள ஏறி மறிச்சிருவான், நம்மளும் எதிர்த்து பேசணும்னு தோணும். ஆனா நம்ம கிட்ட அவ்வளவு அமைதியா இருக்கிறவங்க கிட்ட நம்மளும் அமைதியாவே பேசுவோம் இல்லையா. அப்ப என்ன அர்த்தம், அவங்க எப்படி இருக்கிறாங்க அந்த மாதிரி நம்ம கேரக்டர் மாறுது, அதே மாதிரி நாம எப்படி இருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க கேரக்டர் மாறும். சோ அதனால பாபா சேவையாகட்டும் பாபாவுடைய நினைவாகட்டும் நீங்க செய்யறத பார்த்து மத்தவங்க செய்யணும். பாபா சொல்றாரு இல்லையா, ஒருத்தவங்க உங்களை பார்த்தவொடனே யோகி ஆகணும், அந்த மாதிரி நீங்க சக்திசாலியான நிரந்தர யோகியா இருக்கணும் அப்படின்னு சொன்னாரு இல்லையா. சோ அந்த மாதிரி ஆகுங்க. ஓம் சாந்தி. முரளி விஷன் பாபா சொல்றாரு உங்களுடைய வேலையே என்னது, ஞான ரத்தினங்களை ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுத்து குஷிப்படுத்துறது தான். உங்களுக்குள்ள நீங்க பேசிக்கிட்டே இருக்கணும். உடல் வியாதியே மரண படுக்கையில இருந்தா கூட இது பழைய செருப்பு, எனக்கு நாராயணன் உடல் கிடைக்க போகுது, கிருஷ்ணருடைய உடல் கிடைக்க போகுது, அதே சிந்தனையில போதையில இருங்க. இந்த வியாதியெல்லாம் நிரந்தரமா நீங்க போதுன்னா நான் சந்தோஷம் இல்ல படணும், அப்ப உங்களுக்கு குஷி தான் வரும் இல்ல. இதோட முடிவு அப்ப இது வரும்போது அப்பாடா இதோட கடைசிப்பா இந்த பிரச்சனை, நிறைய பிரச்சனை வருது இல்ல, நிறைய மூட்டு வலி, மூனம், நிறைய எல்லாமே நிரந்தரமா விடுதலை ஆக போகுது அப்படின்னு சிந்தனை செஞ்சு குஷியா இருங்க. தாய்மார்களே வணக்கம், வந்தே மாதரம் சொல்றது எல்லாம் என்னன்னா இந்த ஞான அமிர்தத்தை எல்லோருக்கும் பகிர்ந்து கொடுக்கக்கூடிய காரியத்தை செய்யற பிரம்மகுமாரிகள் பெரும்பாலானவங்க தாய்மார்களா இருக்கிறதுனால தாய்மார்களுக்கு இந்த மகிமை. அப்படின்னா சகோதரர்கள் இந்த சேவை செய்யலன்னு அர்த்தம் கிடையாது, நிறைய சகோதரிகளுக்கு சேவை செய்யக்கூடிய சகோதரர்களும் இருக்கிறாங்க. உங்களுக்குள்ள ஆன்மீக அன்பு இருக்கு, அதனால இந்த ஞானத்தை பகிர்ந்து கொடுக்கறீங்க. ஆனா மனிதர்கள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிரியா இருக்கிறாங்க, அதனால ஒருத்தருக்கு ஒருத்தர் விகாரத்தை தான் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. பிரம்மகுமார் குமாரிகளுடைய பேர் வந்து ரொம்ப ரொம்ப உயர்ந்தது, பிரம்மாவுடைய குழந்தைகளா இருக்கிறீங்க, மம்மாவுடைய குழந்தைகளா இருக்கிறீங்க. சோ நிறைய மகன் மகள்கள் இருக்கிறீங்க. உங்களுடைய குலம் உயர்ந்ததிலும் உயர்ந்த ஆதி சனாதன பிராமணர்கள் குலமே தவிர ஆதி சனாதன தேவி தேவதா குலம் கிடையாது. ஏன்னா தேவதைகளும் விட உயர்ந்த குலம் இந்த பிராமணர்கள். இதுதான் சரியானது. யார் வந்தாலும் அப்பாவுடைய அறிமுகத்தை கொடுத்து அவருடைய ஆஸ்தி அடையிறது உங்களுடைய பிறப்புரிமை. இந்த மரண உலகத்துல இதுதான் கடைசி பிறவி, வந்து இந்த ஞானத்தை தெரிஞ்சுக்கோங்கன்னு திருமூர்த்தி படத்தை வச்சோ சிவனுடைய படத்தை வச்சோ போர்டு தயாரிச்சு ஒவ்வொருத்தர் வீட்லயும் தொங்க விடுங்க. இத கேட்டு குஷி அடைஞ்சு ஆச்சரியப்பட்டு வந்து தெரிஞ்சுக்குவாங்க. ஆனா நான் சொல்றத நீங்க செய்ய மாட்டீங்க, மாயை வந்து அவ்வளவு தடையை ஏற்படுத்துது. இதெல்லாம் தண்டாரா அடிக்கணும், உங்களுக்குள்ள உரையாடல் செய்யணும். நான் இப்ப சாந்தி தாமம் போயிட்டு இனிமையான வீட்டுல போய் ரெஸ்ட் எடுத்துட்டு சுகதாமத்துல வந்து சுகமான பாட்டு செய்வேன் அப்படின்னு நீங்க பேசிக்கிட்டே இருக்கணும். ஆமை வந்து காரியம் செஞ்ச உடனே தன்னுடைய கர்மேந்திரியங்களை உள்ளடக்கிக்குது இல்லையா, அந்த அறிவு கூட உங்களுக்கு இல்லையா. காரியம் செய்தாலும் கர்மேந்திரியங்களை உங்க வசத்துல வச்சுட்டு காரியம் செய்யுங்க, அப்பா நினைவுல இருந்து காரியம் செய்யுங்க, கர்மயோகி ஆகுங்க. எப்படி இந்த சக்கரம் சுத்துது, எப்படி புது உலகம் படைக்கப்படுது, எப்படி வளர்ச்சி அடையுது அப்படிங்கிற ஞானத்தை சிந்தனை பண்ணிக்கிட்டே இருங்க. யாரு முழு ஞானம் எடுத்து ஆரம்பத்துல வராங்களோ அவங்கதான் 84 பிறவி எடுக்கிறாங்க. பிரம்மாவுடைய பகல் இரவுல இந்த 84 பிறவி வந்துடுது. இறைவனும் செய்பவர் சேவிப்பவர் தான், ராவணனும் செய்பவர் சேவிப்பவர் தான். இறைவன் சுகத்துக்கான காரியத்தை செஞ்சு செய்ய வைக்கிறாரு, ராவணன் துக்கத்தை அடையறதுக்கான காரியத்தை நம்ம மூலமா செய்ய வைக்கிறான். இறைவனே வந்து நமக்கு துக்கத்துல இருந்து முழுசா விடுவிச்சு சொர்க்கத்தின் அதிபதி ஆக்குறாருன்னா எவ்வளவு குஷி இருக்கணும். சோ பிரம்மாவோடு சேர்ந்து பிராமணர்களையும் பாபா உருவாக்குறாரு. சொர்க்கத்தை படைக்கிறவர் நம்ம அப்பானா நமக்கு சொர்க்கத்தை தானே கொடுப்பாரு. சோ அந்த சொர்க்கம்ங்கிற ஆசையையும் அதை கொடுக்கிற அப்பாவையும் நாம நினைவு செஞ்சுகிட்டே இருந்தா நான் கேரண்டி கொடுக்கறேன், கண்டிப்பா நீங்க சேர்த்து வச்சா அத்தனை பாவங்களும் எரிஞ்சு சாம்பல் ஆயிடும். எப்படி ஒரு குழந்தைய ஒருத்தங்க ஒரு பணக்காரர் தத்து எடுக்கிறாருன்னா அந்த குழந்தைக்கு வந்து யாரு பெத்து எடுத்தாங்கன்ற ஞாபகம் இருந்தாலும் அவங்க கிட்ட அன்பு குறைஞ்சுகிட்டே வந்து தத்து எடுத்திருக்கிற அப்பா கிட்டதான் அன்பு ஒட்டிக்கும். அந்த மாதிரி நீங்க அப்பாவை நினைவு செய்யணும். எப்படி புதுசா கல்யாணம் அதாவது நிச்சயதார்த்தமான பொண்ணு அந்த நிச்சயிக்கப்பட்ட மணமகனையே நினைவு செஞ்சுகிட்டு இருக்கிறாளோ அந்த மாதிரி நீங்க பாபாவை நினைவு செஞ்சுகிட்டே இருக்கணும். இதுலதான் உங்களுக்கு உழைப்பு இருக்குது. மற்றபடி இந்த கடைசி பிரிவுல கர்ம கணக்கு அனுபவிச்சுதான் ஆகணும். ஆனா மம்மா பாபா எப்படி பாபா நினைவுல குஷி குஷியா நினைவு கர்ம கணக்கு அனுபவிக்கிறாங்களோ அந்த மாதிரி நினைவு செய்யுங்க. ஏன்னா 21 பிறவிக்கு உங்களுக்கு எந்த வியாதியும் வராதுன்றது உண்மையில குஷியான விஷயம் தானே, அதை நினைவு செஞ்சு குஷியா இருங்க. பிரம்மா பாபா மாதிரி சாட்சாத்காரம் காட்டினாதான் நான் நம்புவேன் நினைக்காதீங்க. மாமாவுக்கு எந்த காட்சியும் கிடைக்கலையே இல்லையா? சோ எல்லா ரகசியத்தையும் நான் சொல்லிட்டேன், இப்ப வேகமா ஓட வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. செஞ்சீங்கன்னா அடைவீங்க. தாயாகவும் தந்தையாகவும் இருக்கிறவர் பிரம்மா பாபா. சிவபாபா தந்தையா தான் இருக்கிறாரு, பிரம்மா நமக்கு அப்பாவா இருக்கிறாரு, சிவபாபாவுடைய மனைவியா இருக்கிறதுனால நமக்கு அம்மாவாகவும் இருக்கிறாரு. மற்றபடி சிவபாபா அப்பா. ஆனா பிரம்மாவுடைய குழந்தைகள் நாமன்னா பிரம்மாவுக்கும் அப்பா சிவன்னா நமக்கு சிவன் வந்து தாத்தா ஆயிடுறாரு. ஆனா பாட்டி யாரும் கிடையாது. ஆனா தாயும் தந்தையுமா இருக்கிறது யாருன்னு தவறாக கிருஷ்ணர்னு தப்பா புரிஞ்சுகிட்டதுனாலதான் பாரதம் இவ்வளவுக்கியான நிலை ஆயிடுச்சு. இப்படி மறக்க வச்சது இந்த ராவணன். ஒரு பக்கம் இறைவன் எங்கும் நிறைந்தவர்ன்றாங்க, இன்னொரு பக்கம் அவருக்கு பேர் உருவமே கிடையாதுன்றாங்க. இது ரெண்டும் எப்படி சாத்தியமா இருக்க முடியும்? நீங்க பாக்குற எல்லாத்துக்கும் பேர் உருவம் இருக்குது. சோ இந்த மாதிரி எல்லாம் குருக்கள் மூலமாக மாயை தப்பான விஷயத்த சொல்லி கீழே தள்ளிட்டான். இப்ப பாபா நம்மள உயர்த்துறாரு, பாக்கியத்தை நீங்க தான் அமைச்சுக்கணும். இங்க குருட்டு நம்பிக்கைக்கான விஷயம் எல்லாம் கிடையாது. அழகா லட்சியம் கொடுக்கறேன், என்ன நினைவு செஞ்சுட்டு இருந்தா பாவத்துல இருந்து தப்பிச்சிடுவன்ட்டு. புது உலகத்துக்காக இறைவன் இந்த ஞானத்தை கத்துக் கொடுக்கிறாரு. சக்கரம் கண்டிப்பா சுத்திக்கிட்டேதான் இருக்கும், சத்தியுகம் கண்டிப்பா வரப்போகுது. அதுக்கு நீங்க தகுதி அடைய வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. வரதானம் என்ன ஆனாலும் ஒரு வீண் எண்ணத்தை கூட எனக்குள்ள நான் வரவிட மாட்டேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா நீங்க நினைக்கிறதெல்லாம் வெற்றி சொரூபம் ஆயிடும். ஏன்னா வீண் விஷயம் வந்தாலே அது விஸ்தாரத்துல அலைய வச்சிடும் இல்லையா? ஏன் தர்மர் வந்து எடுக்கிற முடிவெல்லாம் ஸ்திரமா இருந்துச்சு? ஏன்னா வீண் விஷயத்துக்கு டக்குன்னு முற்றுப்புள்ளி வச்சுட்டு வெளியே வந்துறாரு, அதனால அவரால் ஸ்திரமா சிந்திக்க முடியுது. ஆனா அர்ஜுனன் மற்றவர்கள் பாத்தீங்கன்னா ஐயோ திரௌபதியை இப்படி அசிங்கப்படுத்திட்டாங்களே நான் விடமாட்டேன்னு டென்ஷன் ஆவாங்க. அந்த அது வீண் எண்ணம் நடந்தது இல்லையா? நடந்ததை ஏன் நினைக்கணும்? சோ நினைச்சு நினைச்சு அவங்களுடைய புத்தி சிந்திக்கக்கூடிய சக்தி இழக்குதானா? தர்மர் தெளிவா இருக்கிறார், தர்மத்தின்படி இப்படிதான் நடக்கணும். கடந்ததுக்கும் இப்பதுக்கும் எந்த சம்பந்தம் இல்ல, அது நாடகம் முடிஞ்சு போச்சு. இப்ப இருக்கிற இதுல நான் கரெக்டா நடக்கணும்னா கடந்ததை நான் மறக்கணும் இல்லையா? கடந்ததை நீங்க நினைச்சீங்கன்னா அது அலைய விட்டுகிட்டே இருக்கும் புத்திய. இப்ப துரியோதனன் பாத்தீங்கன்னா பழி வாங்கணும் பழி வாங்கணும்னே போயிட்டே இருக்கிறோம். அப்படி அலைய விடுறதுதான் மாயா. சோ அதை வந்து ஒருங்கிணைக்கும் சக்தியின் மூலமாக அந்த புத்தின்ற குதிரைய ஒரு பக்கம் நிறுத்துங்க, சார சொரூபத்துல நிலைக்க வையுங்க. அப்பதான் சகஜ யோகியா இருப்பீங்க. வீண் எண்ணம்ன்ற குதிரையில உட்காந்தீங்கன்னா உங்களால இருக்கவே முடியாது, அது பாட்டுக்கு அலைய விட்டுகிட்டே இருக்கும். ஒரு குதிரை பத்து குதிரை பத்து குதிரை நூறு குதிரை ஆயிடும். அதுதான் ராவணனுக்கு ஒரு தலை பத்து தலை பத்து தலை நூறு தலையா ஆகுறதா காட்டுறது. ஆனா எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வச்சுட்டு புத்திய பாபா கிட்ட இணைச்சிட்டீங்கன்னா சகஜ யோகியாகவும் வெற்றி மூர்த்தியாகவும் ஆவீங்க. அதனால வீண் எண்ணத்தை கொஞ்சம் கூட வர விட மாட்டேன், நானும் பேச மாட்டேன், மற்றவங்க பேசுறதும் கேட்க மாட்டேன். முழுக்க முழுக்க ஞானம். பாபா இன்னைக்கு என்ன சொன்னார், பாபா இன்னைக்கு என்ன சொன்னார், அவ்வளவுதான். இங்க ஒருத்தர் கிட்ட பேசணும்னா பாபா இன்னைக்கு என்ன சொன்னார் அதை நம்ம டக்குன்னு கேட்கணும். அப்பதான் டக்குன்னு அங்க போயிடும் இல்லையா. அப்ப பாபா ஒரு விஷயத்த சொன்னதோ ஒருத்தவங்க சொல்றாங்கன்னாலே வீண் விஷயத்த பேச மாட்டாங்க. ஒருவேளை வீண் விஷயத்த எடுத்துட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்க, பாபா என்ன சொன்னார்னு கேட்டீங்கன்னா அந்த வீண் விஷயம் சம்பந்தப்பட்ட ஞானம் தான் அவங்களுக்கு ஞாபகம் வரும். சோ அது ஒரு நல்ல யுக்தி. இதை வந்து அம்மா ஃபாலோ பண்ணாங்க. அப்ப வந்து எல்லாருக்கிட்டுமே பேசுறதுக்கு முன்னாடி ஒரு ஞான பாயிண்ட் சொல்லிட்டு தான் பேசணும், முடிக்கும் போதும் ஒரு ஞான பாயிண்ட் சொல்லிட்டு தான் முடிக்கணும். அப்ப அதுக்கு இடையில வீண் விஷயம் சொல்லியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு மனசு வச்சு உருத்தம் இல்லையா. சோ அது ஒரு சூப்பர் யுக்தி. ஸ்லோகன், நீங்க வாய் வழியா இந்த ஞானத்தை சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு பதிலாக அந்த ஞானத்தின் சொரூபமாக நடந்து காட்டுங்க, உங்களை பார்த்து அவங்களும் அப்படியே மாறிடுவாங்க. ஓம் சாந்தி. குஷி குஷியா இருங்க. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா.